அர்ஜுன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய நாள் விவாதத்திலே என்னுடைய பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்களுடைய அமைச்சுக்கான ஒதுக்கீடு சம்பந்தமான விடயமும், நிதியமைச்சுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களையும் எடுக்கின்ற இந்த விவாதத்திலே, குறிப்பாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் இந்த நாட்டுக்கு பாரிய சேவையாற்றிய ஒரு இராணுவ வீரராக, இராணுவ தளபதியாக இந்த நாட்டிலே புரையோடி போயிருந்த பயங்கரவாதத்தை, இனங்களுக்கிடையிலே இருந்த பயத்தை, நாட்டிலே வாழ முடியாமல் இருந்த அச்ச சூழ்நிலையை இல்லாமலாக்குவதற்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு ஒரு நேர்மையாக தன்னுடைய பணியை ஆற்றிய ஒரு இந்த நாட்டின் ஒரு பெருமகன், அவரை இந்த நாட்டின் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் வேறு கட்சியிலே போட்டியிட்டு அவரால் பாராளுமன்றம் செல்ல முடியாவிட்டாலும், கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடைய தேசிய பட்டியலை கௌரவமாக வழங்கி அவரை பிராந்திய அபிவிருத்தி அமைச்சராக ஒரு முக்கியமான அமைச்சு பதவிக்கு நியமித்திருப்பது ஒரு சால பொருத்தமான விடயம் என்றும், அதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவருக்கு நான் என்னுடைய கட்சி சார்பாக பாராட்டுக்களை தெரிவிப்பதோடு, அந்த அமைச்சுடைய விவாதம் பொதுவாக பிராந்திய அபிவிருத்தி என்று பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற பல விடயங்களை இந்த அமைச்சுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அல்லது அந்த தலைப்புக்கு கீழே பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக நேற்று நான் முல்லைத்தீவுக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துக்காக புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கும், அதேபோல கரதுரைப்பற்று பிரதேச செயலகத்துக்கும், அதேபோல ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்துக்கும் கூட்டத்தை நடத்துவதற்காக நாங்கள் சென்றபொழுது என்னோடு டாக்டர் சிவமோகன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட, சாந்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட மாகாண சபையுடைய பல உறுப்பினர்களும் எங்களோடு கலந்து கொண்டார்கள். அந்த வேளையிலே சிவசக்தி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களோடு கலந்து கொண்டார். அங்கு செல்லுகின்ற பொழுது பதாதைகளை ஏந்திக்கொண்டு வயோதிப தாய்மார்கள், அதேபோல தங்களுடைய உறவுகளை இழந்த பெற்றோர்கள், அதேபோல பெற்றோரை இழந்த சிறு பிள்ளைகள் தங்களுடைய கையிலே பதாதைகளை ஏந்திக்கொண்டு எங்களுக்கு வீடு வேண்டும், எங்களால் இந்த இருக்கின்ற கொட்டிலே மீண்டும் வாழ முடியாது, வருகின்ற மழை காலத்துக்கு முன்னர் நாங்கள் சொந்த வீட்டை கட்டக்கூடிய ஏற்பாட்டை எங்களுடைய கௌரவ மீள்குடியேற்ற அமைச்சரிடத்திலே நீங்கள் பெற்றுத்தர வேண்டும், இந்த வீட்டு பிரச்சினையிலே மாகாண சபையும் மத்திய அரசும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற பல கோஷங்களை எழுப்பிக் கொண்டு அவர்களுடைய துக்கத்தை, துக்ககரமான அந்த வேதனையான செய்தியை அவர்கள் எழுத்து மூலமாகவும் எங்களுக்கு கையளித்தார்கள். இன்று நான் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களை அவருடைய அமைச்சுக்கு சென்று சந்தித்து இந்த மக்களுடைய வேதனையை, துன்பத்தை எடுத்துச் சொல்லி நாளை ஒரு விசேட கூட்டத்தை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அவரை சந்திக்க நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் இந்த நாட்டின் பிரதமர் அவர்களும், இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களும், இந்த நாட்டின் எங்களுடைய மீள்குடியேற்ற அமைச்சர் அவர்களும் சேர்ந்து அந்த மக்களுடைய வீடில்லா பிரச்சினைக்கு இந்த மழை காலத்துக்கு முன்னர் ஒரு நல்ல தீர்வை அவர்களுக்கு மட்டுமல்லாமல் வவுனியாவிலே, மன்னாரிலே, கிளிநொச்சியிலே, அதேபோல யாழ்ப்பாணத்திலே, இன்னும் முல்லைத்தீவின் ஏனைய பகுதி உட்பட கிழக்கு மாகாணத்திலும் எங்கெல்லாம் இவ்வாறு வீடுகள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு அவசரமாக இந்த வீட்டுத் திட்டத்தை தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். எனவே அது மாத்திரமல்லாமல் பாரிய கட்டமைப்பு வசதிகள் அந்த பிரதேசங்களிலே செய்யப்பட்டிருந்தாலும் இன்னும் பல அபிவிருத்தியை எதிர்பார்த்த வண்ணமாக எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நான் ஒன்றன்பின் ஒன்றாக இங்கு பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த நாட்டிலே புத்தளம் மாவட்டத்திலே புத்தளம் தேர்தல் தொகுதி என்பது இந்த நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டின் வரலாற்றிலே ஒரு சமூகம் 2 மணித்தியால அல்லது 24 மணித்தியான அவகாசத்திலே ஒரு மாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதென்றால், ஒட்டுமொத்தமாக வெளியேற்றப்பட்டதென்றால், அது வடமாகாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் தான். அவ்வாறு வெளியேற்றப்பட்ட மக்கள் கடல் மார்க்கமாக கல்பெட்டி கரைக்கு வந்த பொழுது அந்த மக்களை அரவணைத்து தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய பாடசாலையை, மதரசாக்களை, அதே போல தோட்டங்களை எல்லாம் வழங்கி, அவர்கள் சமைத்த உணவை இந்த அகதிகளுக்கு வழங்கி, ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல, 20-25 வருஷங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதுகாத்து வந்த ஒரு தொகுதிதான் புத்தளம் தேர்தல் தொகுதி. தங்களுடைய வளங்களை கடந்த 2 தசாப்தங்களாக பங்கிடுவதன் ஊடாக பல நஷ்டங்களை கல்வியிலே, சுகாதாரத்துறையிலே, பொருளாதாரத்துறையிலே, இவ்வாறு பல துறையிலே புத்தளத்து தொகுதி மக்கள் தங்களுடைய எத்தனையோ விடயங்களை இந்த இடம்பெயர்ந்த சமூகம் அந்த பிரதேசத்துக்கு வந்ததனால், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததனால் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட இந்த மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய முறையில், அல்லது அவர்களை இந்த மண்ணிலிருந்து வெளியேறுங்கள் என்று ஒரு நாள் கூட இந்த மக்கள் இதுவரைக்கும் சொல்லவில்லை என்பதை நான் கௌரவத்தோடு, ஒரு நன்றி உணர்வோடு வந்தவன் என்ற வகையிலே இங்கு அவர்களை ஒரு பெரிய நன்றி உணர்வோடு, அங்குள்ள உலமாக்கள், அங்குள்ள அரசியல்வாதிகள், அங்குள்ள பெருந்தலைவர்கள் எத்தனையோ பேர் மரணித்து விட்டார்கள், அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த புத்தளம் தொகுதியை கடந்த காலங்களில் எல்லாம் இருந்து வந்த அரசாங்கங்கள், 26 வருடங்களாக நான் பார்க்கிறேன், அந்த தொகுதியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை 2 பெரிய தேசிய கட்சிகளும் அந்த கட்சிகளிலே போட்டியிட்ட பொழுது வெல்லக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு அரசியல் தலைமைத்துவம் இல்லாத மக்களாக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற அந்த தொகுதியிலே இவ்வாறு 100,000 மக்கள் வந்த பொழுது அவர்கள் அடைக்கலம் கொடுத்ததனால் பல துன்பங்களை, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களின் மீது, முறைச்சோலையிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய காணிகள் இருக்கின்ற அந்த பிரதேசத்திலே, அதாவது கோல்பவ, தமிழ் என்ன சொல்றது, கோல்பவ பிளான்ட் அங்கு வந்து முறைச்சோலையிலே அனல் மின்சாரத்தை கொண்டு வந்து கடந்த அரசாங்கத்திலே செய்தார்கள். அந்த மக்கள் பாதையிலே இறங்கி போராடினார்கள். அந்த மக்கள் அதற்கு எதிராக முயற்சித்தார்கள். எத்தனையோ போய் அரசியல்வாதிகளை போய் சந்தித்தார்கள். ஆனால் அங்கு அந்த அனல் மின்சாரம் அமைக்கப்பட்டு இந்த அந்த மக்களுடைய விவசாயம் நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாம்பூரிலும் இவ்வாறு அமைக்கப்படும் என்று ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்யப்பட்டு கடந்த காலங்களிலே பேசப்பட்டு வந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கு இருக்கின்ற மூதூர் மக்கள், சாம்பூர் மக்கள் உட்பட அரசியல் தலைமைகள் அங்கு இந்த விடயத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசி வந்த வரலாறும் இருக்கிறது. அண்மையிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற பொழுது அந்த நாட்டு பிரதமரை சந்தித்து இந்த அனல் மின்சாரத்துடைய தாக்கத்தை சொன்ன பொழுது 2 அரசும் அதை ஏற்றுக்கொண்டு அதை நிறுத்துவதற்கான, அதாவது நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருப்பதை, அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். எனவே இந்த அரசு அவ்வாறான ஒரு நல்ல பணியை செய்திருக்கிறது. கடந்த அரசிலே இந்த நுரைச்சோலையிலே இது இந்த அனல் மின்சாரம் அந்த புத்தளம் தொகுதியிலே திணிக்கப்பட்டு இன்றும் அந்த மக்களுடைய தாக்கத்தை, இந்த நாட்டுக்கு மின்சாரம் கிடைத்தாலும் அந்த புத்தளம் தொகுதி மக்கள் படுகின்ற வேதனையும், பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டத்தையும் இன்னும் ஈடு செய்ய முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களை நோக்கி இந்த கொழும்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அத்தனை குப்பைகளையும் கூலங்களையும் கொண்டு போய் புத்தளம் தொகுதியிலே அங்கு கொண்டு சென்று இதை இறக்குவதற்கான திட்டங்களை எங்களுடைய இந்த அரசிலே தற்பொழுது எடுத்துக்கொண்டு செயல்படுவதை நேற்று நான் மாலை அங்கிருக்கின்ற புத்தளத்தின் பல இளைஞர்கள், வாலிபர்கள் என்னை வந்து நேரடியாக சந்தித்து, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய நவவி அவர்கள், அதே போல என்னுடைய கட்சியுடைய அமைப்பாளர் அலிசப்ரி அவர்கள் போன்றவர்கள், சகோதரர் மூசி உட்பட இருந்த பொழுது அங்குள்ள பல இளைஞர்கள் என்னை நேரில் சந்தித்து வந்து, ஏன் எங்களுடைய புத்தளம் தொகுதிக்கு இந்த அரசாங்கம் அல்லது நீங்கள் எங்களுக்கு இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். கடந்த தேர்தலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், 2 தேர்தலிலும் இந்த நாட்டிலே அதிகபட்ச வாக்குகளை அளித்த பிரதேசமாக, தொகுதியாக புத்தளம் தேர்தல் தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அந்த எங்களுடைய அரசு வெல்லுவதற்கு, அந்த தொகுதி மாவட்டம் வெல்லுவதற்கு அந்த தொகுதியுடைய ஒட்டுமொத்த வாக்குகள் தான் காரணமாக இருந்தது. ஆனால் 50,000-க்கும் மேற்பட்ட வாக்குகளை 2 தேர்தல்களிலும் எங்களுக்கு தந்த நன்றி கடனுக்கா நீங்கள் இதை செய்து இந்த அரசாங்கம் செய்கிறது என்று அந்த இளைஞர்கள், அந்த வாலிபர்கள் அன்று நேற்று மாலை என்னிடத்திலே கேட்டார்கள். எனவே நான் மிக கௌரவமாக இந்த அரசாங்கத்திடத்திலே இந்த குப்பை கூலங்களை புத்தளம் தொகுதிக்கு கொண்டு போய் அனல் மின்சாரத்தை கொண்டு போய் அந்த மக்களுக்கு அநியாயம் செய்தது கடந்த அரசு. அதே போல இந்த குப்பை கூலங்களை, இந்த நாட்டிலே எத்தனையோ தொகுதிகள் இருக்கின்றது, இந்த நாட்டிலே எத்தனையோ பிரதேசங்கள் இருக்கின்றது, எத்தனையோ மாவட்டங்களை தாண்டித்தான் நாங்கள் அங்கு, அதாவது புத்தளம் இருக்கின்றது. எனவே புத்தள தொகுதியை மாத்திரம் இவ்வாறான துன்பியலான விடயங்களை, அந்த மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விடயங்களை அங்கு கொண்டு செல்லுகின்ற விடயத்தை இந்த அரசும், இனி வருகின்ற எந்த அரசும் நினைத்து கூட பார்க்க கூடாது என்று நான் மிக அன்போடு வேண்டுகோள் விடுக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் சைலண்ட் வாலண்டியர்ஸ் என்ற அந்த வாலிபர்கள், மிகவும் இளம் வயதையுடைய வாலிபர்கள், அவர்கள் இந்த புத்தளத்தின் கடந்த 2-3 தசாப்தங்களாக தங்களுக்கான பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் அல்லது அரசியல் தலைமைத்துவங்கள் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய தொகுதி அடைந்திருக்கின்ற துன்பங்களை, இந்த யுத்தத்திலே நேரடியாக அந்த பிரதேசம் சம்பந்தப்படாவிட்டாலும் வடகிழக்கு நடந்த யுத்தத்தினால் வெளியேற்றப்பட்ட அகதிகளுடைய 100,000 பேரை தாங்கிய பிரதேசமாக இருக்கின்ற இந்த புத்தளம் தொகுதி, இந்த யுத்தத்தின் பின்னால் உள்ள அபிவிருத்தி விடயமாக இருந்தால் என்ன, வீடமைப்பு விடயமாக இருந்தால் என்ன, அல்லது ஏதாவது செய்ய போகின்ற வாழ்வாதார விடயங்களாக இருந்தால் என்ன, எந்த விடயத்திலும் இந்த புத்தளம் தொகுதி எந்த ஒரு லாபத்தையும் இந்த யுத்தத்தின் பிறகு இந்த புத்தளம் தொகுதி அடையவில்லை என்பதையும் சொல்லிக்கொள்வதோடு, இந்த அனல் மின்சாரத்தின் தாக்கத்தை இன்னும் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசத்திலே இந்த குப்பை கூலங்கள் அங்கு கொட்டப்படுமாக இருந்தால் அங்கு 20,000 மீன்பிடி தொழிலை செய்கின்ற மீனவர்களுடைய, சிறுகடல் தொழில் செய்கின்ற 20,000 மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட இருக்கிறது. 4 உப்பளங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றது. இந்த நாட்டுக்கு தேவையான 40% உப்பை அந்த தொகுதியிலே தான் நாங்கள் உற்பத்தி செய்ய இருக்கின்ற விடயங்களை நான் சொல்லி வைக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த தொழிலிலே பல 100,000-ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் இதனால் நாசமாக்கப்பட இருக்கின்றது. அதே போல 16,000 ஏக்கர் விவசாய காணி கல்பட்டி தொடர்ந்து கல்பட்டி முதல் அனல் மின்சாரம் இருக்கின்ற நுரைச்சோலை தொடர்ந்து அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் இருக்கின்ற விவசாயம் இதனால் பாதிக்கப்பட இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் 600 ஏக்கர் ரால் பண்ணை அந்த பிரதேசத்தில் இருக்கின்றது. பல கோடி ரூபாய்கள், பல பில்லியன் ரூபாய்கள் அந்த பிரதேச மக்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். அதுவும் பாதிக்கப்பட இருக்கின்றது. இதே போல இந்த பாதிப்புகளை இங்கே நாங்கள் அடுக்கிக் கொண்டு செல்லலாம். எனவே இந்த சைலன்ஸ் வாலண்டியர்ஸ் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்ற இந்த அறிக்கையை, அதாவது இதனால் வரக்கூடிய தாக்கம் சம்பந்தமான அறிக்கையை, அதனோடு சேர்ந்து அதாவது செய்யப்பட்டிருக்கின்ற EIA ரிப்போர்ட், அதாவது அந்த ஒரு நிறுவனம் செய்திருக்கிறார்கள், அந்த ரிப்போர்ட்டையும் நான் இந்த, அதாவது ஹன்சாட்டிலே இதை இணைத்துக் கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு, இந்த பிராந்திய அபிவிருத்தி அமைச்சின் இந்த விவாதத்திலே குறிப்பாக மீள்குடியேற்ற விடயங்கள் நடந்து கொண்டு சென்றாலும், அதாவது வடமாகாண சபையும் எங்களுடைய மத்திய அரசுக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவை நாங்கள் காணவில்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் வடமாகாண சபையும் மத்திய அரசுடைய விடயங்களிலே பல மாறுபட்ட காரணங்களினால் பல அபிவிருத்திகள் இன்று பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே யுத்த பாதிப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நல்லதை செய்கின்ற பொழுது ரெண்டு தரப்பும், மத்திய அரசும் வடமாகாண சபையும் இணைந்து நல்ல விதமாக அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க ஒன்றுபட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் அவருடைய ரெண்டு, அதாவது சம்பந்தமான நிதியமைச்சர் சம்பந்தமான பில் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. கௌரவர் ரவி கருணாநாயக் அவர்கள் மிகவும், அதாவது கெட்டித்தனமாக இன்று அந்த அமைச்சை அத மிக வேகமான முறையிலே எங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை நோக்கியதாக இன்று முன்னெடுத்து செல்கிறார். இன்று BOA இருக்கலாம், அதே போல கொமர்ஸ் டிபார்ட்மெண்டாக இருக்கலாம், அல்லது கஸ்டம்ஸாக இருக்கலாம், அல்லது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், எல்லாவற்றையும் இன்று ஒருமுகப்படுத்தி இன்று இந்த அமைச்சு, அதாவது சிங்கிள் விண்டோ செட்டப்புக்கு கீழே இன்று எங்களுடைய அமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள் ஆசிகுடா என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்த்து முன்னெடுத்து செல்வதை நன்றியோடு நான் அவருக்கு இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய அமைச்சாக இருக்கலாம், எங்களுடைய அமைச்சுடைய பல நல்ல திட்டங்களை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது முதல் நிதி அமைச்சு அதை மிகவும், அதாவது நல்ல முறையிலே அதை எங்களுடைய விடயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு உதவி செய்கின்ற, அதே போல ஏனைய அமைச்சுடைய நடவடிக்கைகளையும் சிறந்த முறையிலே முன்னெடுத்து செல்வதற்கு நல்ல ஆலோசனைகளையும் அதே போல அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருவதை இன்று நன்றி உணர்வோடு கூறி, இந்த எங்களுடைய பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் எங்களுடைய ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ கரு. பிரசன்ன ரணவீர் மந்தித்துமா.
உலாசனே சபாபத்துமணி, அத தின திரிபத் கருப்பு யோஜனா அனுவ பிராதேசிய சங்வர்தன அமாத்தியான்சிட்ட ருபியால் லக்ஷ பந்தாஸ் நமசிய தியா க பரிபூரக முதலா வெங்கல் லத்தீன பரிபூரக முதலாக இல்ல லத்தீனோ ஏ பிலிபந்தோ தமாய் அத கதா கரான்னு மே அமாத்தியான்சே தவ இதிரி மாச துணட தமாய் மே லக்ஷ பந்தாஸ் நமசிய தியா கில்லான்னு எஹிங் ஹாரதாஸ் லக்ஷ ஹாரதாஸ் ஐசி அனு ஹத்தரா பரிபாலன புனராவர்த்தன வீதம் வந்து தமாய் யான்னு மே அமாத்தியான்சே மாசிக குளிய மே உதாரண கேட்டியில கத்தோ ராஜகிரி ஸ்ரீ ஜெயவர்தனபுர மாவட்ட அங்க எத்தாஸ் அனு சினோலங்கா குளின ஆரம்ப கரண மேம அமாத்தியான்சே லக்ஷ அனுவக மாசிக குளியா எத்தகொட்ட பிராக்தன வீதம் இத்திர இத்திரு வென்னே மே பிராதேசி சங்வர்தன அமாத்தியான்சட லக்ஷ எத்தாஸ் தேசிய திஸ்பா எத்தகொட்ட அத பிராதேசிய காரியால தீனோ லங்காபுரா துன்சிய திசகா துன்சியக பெதுவ மேக பிராதேசிய லேகம் காரியால வசமகட பிராதேசிய சங்வர்தன அமாத்தியான்சிங் வீதம் கரண்ட புலுவாங்க என்ன திரு கீபே துல துல் லக்ஷ ஹத்த துந்தாஸ் எக்கசிய கொலஹாய் மேக கிராம சேவு மட்டம் அடுகியோ கிராம சேக வசம் தாத்திர தாஸ் விசிதமே அத்தீனோ எத்தகொட்ட மே பிராதேசி சங்கவர்தன அமாத்தியான்சி மேகட வெங்கரோ தேம் ருபியால் அட்டதாக் பிதர வீதம் கரண்ட் அட்டதாக் வேணி விசால முதல பிராதேசி சங்கவர்தன அமாத்தியான்சி பிராதேசி சபா பிராதேசிய கிராம சேக வசம் ஒரு வீதம் கரண்ட் புலுவா ருபியால் அட்டதாக் மே அத மே ரட்டே ஜனதாவட்ட விசால லெச பது பணவமி வெட்டக கானவா மே சியலு தேவால் கரமி அத எக்கேக அமாத்தியோரு சனசன்ன துப்தி மத் கரன்ன மே விதியடு விசால முதலா அத பரிபூர்க்கு ததா மே பால் மேஞ்சு அனுமத கல்லா மே ரட்டே ஜனதாவட்ட துக்க தின கமம் பட்டது பட்டட கான கமம் ஆர்த்திக கலாவட்டின கமம் மே அமாத்தியோருங்கே சுக்க விவரனே சந்தா அத கோடி பந்தா சாய்தாஸ் கணம் மே முதல் வெங்கர கண்ணி எத்தகொட்ட மேகத யா பாலன ஆண்டு ஏக்கம இந்த நக்கில் வகை அப்பே அமைத்து ஒரு கதாகர பௌகிய ஆண்டு காலே நாயகத்து நாய உக்ரலு ராஜபக்ஷலு நாயகத்தே அபே அவுர்து தாயட்டம அமெரிக்கான டொலர் மில்லியன தாத்தர தாஸ் தாத்தரதாக்தமை தாத்தரதாஸ் திசிய அப்படி அரந்தியன் எய் பிராக்தன வியதம் சங்வர்தன கட்டிட்டு வந்து இதர தொலஸ் அமெரிக்கன் டாலர் மில்லியன தொலஸ் தாஸ் துன்சி அனு ஹயா வீதம் கல்ல தீனோ உதாரணக்கு தின கத்தம ஹம்பத்தர மைத்த ராஜபக்ஷ வராய் ஹதன் டாலர் மில்லியன பான்சி விசியாய் நரோச்சோல் கலங்குரு வியாபாரி தாஸ் துன்சி ஹத்தலியாய் கொலம்ப மாத்திர அதிவேகி மாறு ஹசிய தியாய் கொலம்பு கட்டநாயக அதிவேகி மாட்ட மார்கேட தேசிய ஹத்தலி அட்டாய் கொத்மலே ஜல ஜலாசு வியாபுத்திய துன்சியாய் மத்தல மஹிந்த ராஜபக்ஷ குவான் தோட்டுப்பலட்ட எக்கசிய அணுவாய் ஏகம பாலம் கிராமிய மார்க சங்வர்தன தேதாஸ் விசாய் கொலம்பு வராய் சங்வர்தன ஆர்சி விசியாய் பலத்த சக்தி சங்வர்தன வியாபுரிசத துன்சி விசியாய் ஆத்த பிடிசர் கம்மானவல அம்பாரவக பிரதேசவல ஏ ஜலே லவாதீம் சந்தா ஹார்சி அட்டாட்டாய் உத்தர நகரீர பிரதேச ஜனதாவுக நிவாச பிரச்சனை விசதன்ன எக்கசி ஹத்தலிஸ்பாய்
கர்மாய் அசுவாய் காலி அவசானாய்
வரதில கவை வினாடி வந்திர குரோத மத்துமாக வினாடி எக்கொலா ஹத்தியனும்
வினாடி அட்டத்தியன எத்துமா கதா கரண்டேயினே
நானே ஏக மடதீர தீ கலவல வேண்டுமா
லக்ஷ்மண்
හැබැයි අද කතා කරනවා ආදාය වියදම දකුණු පෞගිය කාලේ 2.6 ආර්ථික වර්ධන වේගය කිය පෞගිය කාර්තුවේ හැබැයි ලෝ අර අපේ අමුණුගම ඇමතුමා කතා කරා 2008 ලෝක ආර්ථික අර්බුදය හමුවෙත් අපි 6.5ට මේ ලංකාවේ යුද්ධය තියාගෙන අපේ ආර්ථික වර්ධන වේගය අරගෙන යන්න හැකියාව තිබ්බා අපිට ඒ ආර්ථික සරසුම්කරණයක් තිබ්බා අද මේකටයි නැත්තේ මේ සරසුම්ම නැති ඉඳ තමයි මේ රටේ ආයෝජක එන්නේ නැත්තේ අද වී නිෂ්පාදන බැහැලා පෝරටගෙන කෙලියා ඔබ වේදික රද දිවයින පත්‍රය තියෙනවා අද වියස්සන අඩුයි ගොවියා වගා කරන්න යන්නේ මේ සැලසුම් ටික හදන ඔක්කොම විකුණන කන්න සැලසුම තමයි හදන්නේ අද පාඩුයි 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 කියලා රාජ්‍ය ආයතන ටිකට මේවා මූල කල්පනා කරන්න ඕනේ ලකොඩ විකුණන කාලා හරියන කල්පනා කරන්න කෙනෝ දක්ෂ මන්ද දාන්න එපා එයා ලංකේකට දැම්මා පාඩු කරන්න තවත් දුන්නා ගියාන්ඩුව ගෙව්වට වඩා දෙගුණයක් තුන්ගුණයක් කියනවා සභාපති කිව්වට මේක එහෙම දීලා හැබැයි ඒ වගේ දක්ෂයෙකුට දෙන්න ඕනේ මහා නිපුණතාවයක් තියෙනවනම් ඒ සම්පත් පිළිබඳ දැනුමක් තියෙනවනම් ඒ මනුස්සයෙක් ගොඩ ගන්න එහෙම මිනිස්සු ගෙන්න ගන්න උපදේශක ගන්න මේ විකුණ ගන්න සැලසුම් කරන්න 120 කොමිසම් ගන්න ඈ මේ වගේ රටක් තුල අද මේ රට ගෙනියන්නේ හරි අයකම කියන හොඳ පනත සම්මත කරගත්තලු ජනාධිපතිවරයෙකුට මුදල් ඇමති වෙන්න බෑ කියලා හැබැයි 1988 රණසිංහ ප්‍රේමදාස මහතා තමයි මුලින්ම ඒ පූර්වාදර්ශය සැපයුව එක්සත් ජාතිපක්ෂ නායකයා මුදල් ඇමතිවරයා ලෙස හැබැයි පෞගිය කාලේ
ධර්මන්තමා කාලේ අවසන්යි විනාඩි 12ක් ගත වුණා
මං කියනවා රටට දෙවියන්ගේම ප්‍රීතයි මේ වගේ පරිපූර්ණක දාලා රට සංවර්ධනය කරන්න යනවා නම් බුදු සරණයි කියමින් මම
ස්තුතියි හොන්ඩබල් අබ්දුල්ලා මාරු
ගෞරව தலைவர் அவர்களே இப்பொழுது பேசிவிட்டு அமந்த சகோதரங்களுடைய கௌரவ உறுப்பினர் பிரசன்ன ரணவீர் அவர்கள் பிராந்திய அபிவிருத்தி அமைச்சுக்காக 5,930 லட்சம் ரூபாய் என்றும் முன்னைய மஹிந்த அரசிலே ஜனாதிபதி அவர்கள் மில்லியன் டாலர் அதாவது 12,900 அமெரிக்க டாலர்கள் என்றும் அவர் அதனை டாலராக சுருக்கிக் கொண்டு இதனை லட்சம் ரூபாயிலே விரிவாக கூறுகின்ற போது எந்த குற்றத்தையும் மறைக்க முடியாது 1,01,80,000 அதாவது 180 லட்சம் டாலர்களை அதாவது கோடிகளை இந்த நாட்டிலே பெற்று அதனை வருமானத்தை கூட்டுவதற்காக ஒபத்துமா கியூவா மேம மஹிந்த ராஜபக்ச ஆண்டு சம்பந்தமாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் இன்று 9,00,000 கோடி ரூபாய்களை இந்த நாட்டினுடைய மக்களுடைய தலைகளிலே உங்களுடைய அரசாங்கம் சுமத்தியதன் காரணமாக மஹிந்த அரசாங்க காலத்திலே 9,00,000 கோடி ரூபாய்களை இன்று நாங்கள் சுமையாக சுமந்து கொண்டிருக்கின்றோம் இதனை இல்லாமல் செய்வதற்காக எங்களுடைய மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களும் எங்களுடைய அதிமேதாக ஜனாதிபதி அவர்களும் இந்த நிதியமைச்சுக்குள்ளே கூறவில்லை அவர் எங்களுடைய சரத் அமுர்கம் அமைச்சர் அவர்கள் கூறுகின்ற போது சொன்னார்கள் எந்த ஒரு ராஜ்ய தலைவர்களும் நிதியமைச்சராக வர முடிய வரக்கூடாது என்று ஏனென்றால் அவர் ராஜ்ய அமைச்சராக இருந்து அந்த தலைவரின் தொல்லையை அனுபவித்தவர் என்பதை அவர் இங்கு தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கின்றார் ஏனான் இதில் உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால் இன்று எங்களுடைய நிதியமைச்சருக்கு எந்த தேவையும் இல்லை அவருக்கு எந்த இதற்குள் மோசடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தகுதியான நிதியமைச்சரை எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் இங்கு மகேந்திரனை பற்றி கூறினார் இன்று சிங்கப்பூரினுடைய அபிவிருத்தியிலே கணிசமான பங்களிப்பை செய்தவர் அதற்கான உரிய காலத்திலே செய்யப்படும் ஆனால் முன்னர் இருந்த அவருடைய மகேந்திரனுடைய இடத்திலே இருந்த ஜெயசுந்தர காலத்திலே இறக்குமதி செய்யப்பட்ட பிராடோ ஜீப்புகள் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் உடனடியாகவே எங்களுடைய முதலாளிகளுக்கு இறக்குமதி செய்ய முடியாத நிலைமையை உருவாக்கி அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட பிராடோ முண்டரோ போன்ற வாகனங்கள் அவர்களுடைய சுயபோகங்களுக்காக அன்றைய ஜனாதிபதியுடைய பிள்ளைகளுக்கும் அன்றிருந்த நிதி முகாமைத்துவத்தாகருக்கும் நூற்றுக்கணக்கான ஜீப்புகளை பெற்ற போது அதற்கு இன்னும் கணக்கில்லாமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட மோசடிகளை வெளிக்கொண்டவர்களுக்கான தருணத்தை நாங்கள் இன்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று பல மோசடிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அன்று உங்களுடைய ஆட்சியிலே 9,00,000 கோடி ரூபாவுக்கு இந்த நாட்டிலே கடனாக்கி விட்டு சென்றிருக்கின்றீர்கள். அந்த கடனை அடைப்பதற்கு தான் இன்று வெட்வரி என்ற ஒன்றை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் கொண்டு வரவில்லை. 1964 அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிறுமாமியாருடைய ஆட்சியிலே தான் முதன்முறையாக இந்த வரி எங்களுக்கு உருவாக்கப்பட்டது. அன்று உங்களுக்கு தெரியும், 1947 1964 வரையும் உற்பத்தி வரியை தவிர ஒரு வரியும் இருக்கவில்லை. மாறாக அன்று பிறழ்வு வரி என்று, அந்த பிறழ்வு வரி என்றால் என்ன, இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கெல்லாம் ஒரு வரி இருக்கின்றது. அதற்கு மேலாக சிறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு மேலும் வரியை சுமத்தி அன்றைய நுகர்வோருக்கு கஷ்டத்தை கொடுத்தீர்கள். அன்று 1964 உருவாக்கப்பட்ட வெட்வரிதான் இன்று 2016 வரைக்கும் அது 10, 11, 12, 13, 18, 20 போய் இன்று 15 வீதத்தை கொண்டு வந்திருப்பது அனைத்து பொருட்களுக்கும் அல்ல, அத்தியாவசியமான பொருட்களுக்கு வரியே இல்லாமல் ஆக்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரியின் ஆலோசனை, எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே சாதாரண பாமர மக்கள் எந்த ஒரு வரியையும் செலுத்தாத அளவுக்கு இன்று அவர்கள் மக்கள் அன்றாட நோர்கின்ற பொருட்களுக்கு எந்த வரியும் விதிக்கவில்லை. ஒன்றை மட்டும் நாங்கள் கூறுவோம், இந்த நாட்டினுடைய தேசிய உற்பத்தியை அதிகரிக்க செய்வதற்கும் இந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணியை கொண்டு வரக்கும் பல திட்டங்களை நீங்கள் கூறுங்கள். இதே எங்களுடைய அரசாங்கம் முனைந்து காட்டிருக்கின்றது. 10,00,000 வேலை வாய்ப்பு என்புகின்ற விடயத்திலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்கள் தன்னுடைய அமைச்சுக்கு கீழே இன்று 35, 40, 45 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழிற்பேட்டைகளை அங்கு கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய கௌரவ சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த அந்த மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற போது, உற்பத்திகள் அதிகரிக்கின்ற போது எங்களுடைய வருமானம் அதிகரிக்கின்றது. நாங்கள் கடந்த 2004 காலப்பகுதியிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு சென்றோம். அங்கிருக்கின்ற அரபு நாடுகளிலே பல தேவைகள் இருக்கின்றது. டாக்டர்ஸ், மேல்னஸ் மற்றும் அங்கிருக்கின்ற ஆண் தாதியர் பெண் தாதியர்களுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று நாங்கள் 2,00,000 மேற்பட்டவர்கள் ALC பரீட்சையிலே சித்தி அடைந்தாலும் ஒரு 20-24,000 மாணவர்கள் தான் உயர்கல்வியை பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கற்கின்றார்கள். 2,00,000 மேற்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சுகாதார அமைச்சுக்கு கீழே பல தொழில்களை அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம், அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் மூலம் எங்கள் கண்ணிய செல்வான்களை சம்பாதிக்க முடியும். அதே போன்று ஓஎல்சி அடைந்தவர்களுக்கு காப்பன்றாக, எலக்ட்ரீஷியன்களாக மற்றும் தொழில் வளங்களை அவர்களுக்கு பயிற்றுவிப்பதன் மூலம் அவர்களை இன்று அந்நிய வெளிய நாடுகளிலே கணிசமான வேலைவாய்ப்பை கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, எங்களுடைய மீனவர்கள் பல நவீனமான தொழில் வளங்களை, தொழில் நுட்பங்களை தெரிந்தவர்களை பயிற்சி வழங்குவதன் மூலம் இன்று அரபு கண்ட்ரிகளிலே அங்கு மீனவர்கள் தேவை இருக்கின்றது. அவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் அந்நிய செலவாணியை அதிகரிக்க முடியும். இப்படி எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் எந்த நிதி தேவையும் இல்லாதவர்கள். அன்றைய அரசாங்கம் தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக நிதியை சொந்தமாகவே ட்ரெஷரிக்கு அப்பாலே தங்களுடைய அக்கவுண்ட்களை, கணக்குகளை திறந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் செலவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு எந்த ஒரு கணக்கு வழக்கும் இல்லை. ஒரு 200 ரூபா அல்லது 2 ரூபா ஒரு கணக்கிலே ஒரு சாதாரண அதிகாரிக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற போது அவருக்கு டிஸ்மிஸ் வருகின்றது. இன்றைக்கு 10,000,000,000 கோடி ரூபாய்களை கொள்ளையிட்டு அதனை வெளிக்கொணர்கின்ற திட்டத்தை எமது அரசு முன்வைத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றது. 10,00,000,000 கோடி ரூபாய்கள் மறைக்கப்பட்ட பணங்கள் இன்று வருகின்ற போது இந்த நாட்டு மக்களுடைய, சாதாரண மக்களுடைய சுமைகள் எல்லாம் குறையப் போகின்றது. எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் இன்று அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அனல் மின் நிலையம் தொடர்பாக திருகோணமலை மாவட்டத்திலே அன்று சம்பூர் மக்கள் பலன் சொல்லலா துன்பங்கள் இருந்தார்கள். 818 ஏக்கரை பிஓஏ ப்ராஜெக்ட் இருந்து கத்தி செய்து 237 ஏக்கரை கடற்படை முகாமை வெளியேற்றி 1,582 ஏக்கரை விடுத்தார்கள். 2-3 நாட்களுக்கு முன்னர் அந்த கோல்பவர் அணுமின் நிலையத்தை சக்தி செய்து மீண்டும் 500 ஏக்கர் விடுவிக்கிறது மூலம் எங்களுடைய சுகாதாரத்திலே நலனை பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதற்காக அதிமேதாவை ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த நாட்டினுடைய கௌரவ பிரதமந்தி அவர்களுக்கும் நன்றி கூற கடமை பெற்றிருக்கின்றேன். எங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு பொருத்தமான நிதியமைச்சரை இந்த நாட்டுக்கு வழங்கிய கௌரவ பிரதமந்தி அவர்கள், அவருக்கு எந்த தேவையும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சர் ஆளுமை மிக்கவராக சகல அமைச்சர்களுக்கும் சம பங்குகள் செய்ய வேண்டியவர்களாக இன்று அவர் அவருடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றார். கௌரவ பிரதமந்திரி அவர்கள் 2020 தென்கிழக்காசியாவிலே ஏனைய நாடுகளை விட ஒவ்வொரு மனிதனுடைய தலைவருமானத்தையும் அதிகரிக்க செய்து அன்று உங்களுடைய அரசாங்கத்தினால் அன்று ஏற்படுத்தப்பட்ட கடன்சுமைகளை 900 கோடி ரூபாவை அதை அடியோடு இல்லாமல் செய்து இந்த நாட்டை திரும்பி பார்க்க வைப்பார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ ஹானரபிள் ஜி கோடீஸ்வரன்.
தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பிராந்திய அபிவிருத்தி என்பது சரியான முறையிலே திட்டமிடுவதன் மூலம் அபிவிருத்தியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்று ஒருவரிடம் கலந்து கூட இந்த நல்லாட்சியிலே அபிவிருத்தியானது மிக மந்தகதியிலே நடந்தாலும் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த ஒரு திட்டமிடுவதற்கான ஒரு அஸ்திவாரமாக நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கமானது சரியான முறையிலே திட்டங்களை மேற்கொண்டு தனது அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த கால ஆட்சியினாலே எமது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள துறைமுகம் ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்டதன் காரணமாக எமது கடலோர வளங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கின்றது. கடலோர பகுதியிலே பல ஆக்கிரமிப்புகள் நடக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நிலங்கள் கடலினால் அரிக்கப்பட்டு மக்களின் நிலங்களும் வாழ்ந்த வாழ்வாதாரங்களும் விவசாய நிலங்களும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விடயத்திலே விசேடமாக திருக்கோவில், கல்முனை, ஒலிவில், கொத்துவில் போன்ற பிரதேசங்களில் கடல் அரிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த குறைநிரப்பு பிரேரணையிலே அந்த இடங்களுக்கான தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து அந்த கடலோர வளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இதில் கூற வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், எமது விவசாய நிலங்கள் சூறையாடப்படுகின்றன, எமது வளமிக்க நிலங்கள் சின்னாபின்னமாக்கப்படுகின்றன. அந்த விடயத்திலே எமது தோணிக்கல், பொத்தானை மற்றும் டிப்போமடு, கஞ்சுகுடிச்சாறு, தங்கவேலபுரம் போன்ற பகுதிகளில் உள்ள வளமிக்க காணிகள், காலகாலமாக செய்து வந்த வளமிக்க காணிகள், விவசாய காணிகள் போரஸ்ட் டிபார்ட்மெண்டினாலே சுவீகரிக்கப்பட்டு அத்துமீறி ஆக்கிரமிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையினாலே எமது விவசாயம் பாதிக்கப்படுகின்றது. இந்த செயற்பாடை இந்த நல்லாட்சி அரசாங்கமானது தடுத்து நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், முதுகெலும்பாக இருக்கின்ற இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருக்கின்ற விவசாயத்தை இந்த அரசு, அதாவது எமது ஜனாதிபதி அவர்கள் விவசாயியின் மகனாக இருக்கின்றார். ஆகவே விவசாயத்தை பற்றி அவர் நன்கு தெரிந்தவராக இருக்கின்றார். அவரது காலத்திலே எமது தமிழ் மக்களின் விவசாய நிலங்கள் சூறையாடப்படுவது மிகவும் மனவேதனைக்குரிய காரியமாகும். ஆகவே இந்த நல்லாட்சி அரசானது இவர்களின், விவசாயிகளின், ஏழை விவசாயிகளின் காணிகளை விடுவித்துக் கொடுக்க வேண்டும். ஜனாதிபதி கடந்த கால ஜனாதிபதி அம்மையார் சந்திரிக்காவினாலே வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரம் உறுதி மற்றும் அளிப்புகள் வழங்கப்பட்ட நிலையிலே 2,587 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்படுகின்றது. இதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். திருக்கோவில் பிரதேசத்துக்கு உட்பட்ட காணியும் ஆலையடிவம்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட காணியும் பொத்திவில் பிரதேசத்துக்கு உட்பட்ட காணிகளும் சுவீகரிக்கப்படுகின்ற அதே நேரம் லாகோலை வக்குமுட்டியா போன்ற பிரதேசங்களில் உள்ள காணிகள் சுவீகரிக்கப்படாமல் அதிலே இன வேறுபாடு காட்டப்படுவது இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஒரு குந்தகத்தை விளைவிக்கின்ற ஒரு செயலாக நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த நல்லாட்சி அரசாங்கமானது தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை பலமிக்க நிலங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்குரிய ஒரு தீர்வை சரியான முறையிலே வழங்க வேண்டும் என கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு தாரக பாலசூரிய மந்துமா வினாடி அடக்கு
ගරු සභාපතිතුමනි, මේ අවස්ථාවේදී මේ වැශිෂ්‍ය පිළිබඳ යම්කිසි අදහසක් ඉදිරිපත් කරන්න මට විනාඩි 8ක් කාලයක් දීපු එකට ඔබට ඉස්සෙල්ලාම ස්තුතියන්ත වෙනවා. ඒ වගේම විනාඩි 8ක් 8ක් කියලා එක පැහැදිලි කරපු එකටත් මම ඔබතුමාට විශේෂයෙන්ම ස්තුතියන්ත වෙනවා. අත වශයෙන්ම මෙම වියදම් දිහා බලනකොට අපිට ප්‍රශ්න කීපයක් තිබෙනවා. මම හිතන්නේ ඕනෑම යහපාලන ආණ්ඩුවක ඒ සදාචාර භාවයත් ඒ වගේම මම හිතන්නේ විනිවිද භාවයක්වත් තිබිය යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. නමුත් මේ වියදම් දිහා බලනකොට ඇත්ත වශයෙන්ම මේක විනිවිද භාවයක් තියනවද නැත්නම් සදාචාර භාවයක් තියනවද කියන එක අපිට ප්‍රශ්න කරන්න වෙනවා. දැන් තමුන් වහන්සේලා දන්නවා මේ ජනතාවට විශාල පීඩනයක් දීලා තමයි මේ ආණ්ඩුව මේ පදු ගන්නෙ. දැන් බෙල්ට් එක තද කරා ගන්න කියනවා, වැට් එක වැඩි කරා ගන්න කියනක කියනවා. දැන් මෙහෙම කරනකොට අපේ ජෙනරල් ෆොන්සේකාගේ සමාවෙන්ද ෆීල්ඩ් මාෂල් ෆොන්සේකාගේ ඉන්පස්සේ ඒ මේ ෆීල්ඩ් මාෂල් ෆොන්සේකාගේ පුරුණාවද්ද වියදම් වලට නැත්නම් රෙකරන්ට් එක්ස්පෙන්ඩිචර් වලින් 93%ක්ම යන්නේ මේ එතුමාගේ වාහනයකට. මිලියන 70ක් එතකොට මේ වැට් වැඩ කර වැඩි කරන්න කියලා එක පැත්තකින් කියන හැබැයි මිලියන 70ක් ඉන්ප සම්පූර්ණ 93%ක් ඊපස්සේ යන්නේ මොකද්ද එතුමාගේ වාහනයක් ගන්න. ඉතින් මම හිතන්නේ මේක සාධාරණයිද මේක සදාචාරයිද කියලා අපි ප්‍රශ්න කරන්න ඕනේ මේ යහපාලන ආණ්ඩුවෙන්. ඒ වගේම මෙතන තව ප්‍රශ්නයක් තියෙනවා. මේ අපි මේ ආණ්ඩුවේ ඉතිහාසයේදී බැලුවොත් එහෙනම් මම හිතන්නේ අපි රවි කරුණානායක ඇමතුමාත් මේ අවස්ථාවේදී කතා කරා. හැබැයි මම හිතන්නේ රවි කරුණානායක ඇමතුමාටත් මෙතනදී යම්කිසි විදිහකට රෙකෝඩ් එකක් තිබිලා තියෙනවා. ඒ තමයි අර රෙට්‍රොස්පෙක්ටිව් ටැක්සස්. මේ මම නැත්තම් අර ඉතිහාසයට ගිහිල්ලා ඊපස්සේ ජනතාවගෙන් බදු වැඩියෙන්ම අය කරපු මම හිතන්නේ මුදල් ඇමති කෙනෙක් ලංකාවේ නෙවෙයි ලෝක ඉතිහාසයක් මම හිතන්නේ මේ මුදල් ඇමති කෙනෙක් ඉඳලා නැහැ. තමුන් අන්සලා දන්නවා දැන් සුපර් ගේම් ටැක්ස් එකක් කියලා ටැක්ස් එකක් දැම්මා. ඊපස්සේ ඒ බද්දෙන් මොකද්ද කරේ? ආපහු ඉතිහාසයට ගිහිල්ලා තමයි මේ කට්ටිය බදු වැඩි කරන්නේ. ඒ වගේම දැන් වැට් එක ගේන්න හදනවා. දැන් වැට් එකක් ගේන්න හදන්නේ අද ඉඳන් නෙවෙයි, හෙට ඉඳන් නෙවෙයි. ඒක ගේන්න හදන්නේ ආපහු ඉතිහාසයට ගිහිල්ලා. ඉතින් මේක යහපාලනයක්ද? මේක සදාචාර භාවයක් තියනවද? මේක විනිවිද භාවයක් තියනවද කියලා අපි අත වශයෙන්ම මෙතනදී ප්‍රශ්න කරන්න ඕනේ. මම හිතන්නේ විනිං රටක එහෙමනම් හුඟක් වෙලාවට මේ වගේ මුදල් ඇමති කෙනෙක් හැසිරුණොත් එමේ ඒ ඇමතිතුමා අස් වෙනවා. යහපාලනයක් තියෙන ආණ්ඩුවක විනිවිද මුදල් ඇමති කෙනෙක් අස් වෙනවා. නමුත් මම හිතන්නේ ඒ වගේ සම්ප්‍රදායක් ලංකාවේ නැහැ. ඒ වගේ මෙම ආණ්ඩුවෙන් නම් මම හිතන්නේ ඒ වගේ සම්ප්‍රදායක් අපිට බලාපොරොත්තු වෙන්නත් බෑ කියලා මම විශ්වාස කරනවා. ඒ වගේම මම හිතන්නේ දැන් අපේ අමුණුගම ඇමතිතුමාත් ඉන්පස්සේ අර යම්කිසි ඡේදයක් ගැන දාපු එකක් ගැන කතා කරා. ඇත්ත වශයෙන්ම ඒ යෝජනාව ඉදිරිපත් කරේ මමයි. ඒ යෝජනාව විතරක් නෙවෙයි ඉදිරිපත් කරේ. ඒ අපි තවත් යෝජනාවක් අපි ඉදිරිපත් කරා. ඒ මුදල් ඇමති කෙනෙක්ගේ සාමාන්‍යයෙන් පත් කරනවා නම් ඒ මුදල් ඇමතිතුමාගේ අර ඉන්ටෙග්‍රිටි කියලා ඉංග්‍රීසියෙන් කියනවා. ඊපස්සේ ඒ පිරිසුදු භාවයක් ඒ නැත්තම් විශ්වාසවන්ත භාවයක් තිබිය යුතුයි. ඒ වගේම මෙතනදී නිකම් පිරිසුදු භාවයක් විතරක් නෙවෙයි පර්සීව්ඩ් ඉන්ටග්‍රිටි නැත්නම් නිකන් විශ්වාසය විතරක් තිබිලා මදි. එතුමාගේ අලංක භාවය විතරක් තිබිලා මදි. ඒ ජනතාව යම් කිසි විදිහකට විශ්වාස කරන්න ඕනේ මෙතනදී. ඊපස්සේ ඒ මුදල් ඇමතිතුමා කිසිම හොරකමක් කරන්නේ නැතුව කටයුතු කරනවා කියන එක. නමුත් මේ දවස්වල මම හිතන්නේ මොකද්ද අපිට ටීවී වලින් එහෙම දකින්න ලැබෙන්නේ මුදල් ඇමතිතුමා ගිහිල්ලා හැරීට සල්ලි හම්බ කරන්න පුළුවන් නම් ධම්මිකට සල්ලි හම්බ කරන්න පුළුවන් නම් කියලා ඊපස්සේ එහෙම ප්‍රකාශ කරනකොට අපිට මේ යම් කිසි සාධාරණ සැකයක් ඇති වෙනවා කියන එක තමයි මම හිතන්නේ. දැන් මෙතනදී සමහර මන්ත්‍රීවරු කිව්වා මේ වගේ ප්‍රශ්න තියෙනකොට ඉතින් මම හිතන්නේ මේක ඇත්ත වශයෙන්ම විනිවිද භාවයකින් මේ ගිනිනවද කියන එක අපිට ගැටලුවක් තිබෙනවා. ඒ වගේම මම හිතන්නේ මෙතනදී තවත් ගැටලුවක් තියෙනවා. ඒ තමයි මේ රජයේ තියෙන බදු ප්‍රතිපත්තිය ගැන. දැන් අගමැතිතුමා ගිහිල්ලා අවුරුදු පහකද ආර්ථික ප්‍රතිපත්තිය ගැන මම හිතන්නේ පැය ගාණක් කතා කරා. ඒ ප්‍රතිපත්තිය මොකද්ද තියෙන්නේ? මේ ඍජු බදු වලට යන්න ඕනේ කියලා. දැන් සමහර රටවල් අපි ගත්තොත් එහෙම බටීර යුරෝපයේ තියෙන සමහර රටවල් වල දැන් මේ ඍජු බදු වලින් පොඩ්ඩක් ඉවත් වෙලා වක්‍ර බදු වලට තමයි යන්නේ. දැන් ඩෙන්මාර්ක්, ඊන් පස්සේ බෙල්ජියම් වගේ රටවල් වල ඊන් පස්සේ සාමාන්‍ය 40-50% වගේ දැන් වක්‍ර බදු ප්‍රමාණය වැඩි වෙලා තිබෙනවා. ඒකෝ හැබැයි මෙතන තියෙන ගැටලුව මුලස්තරුද මන්ත්‍රීතුමනි එක පැත්තකින් අගමැතිතුමා එක දෙයක් කියනවා. හැබැයි මුදල් ඇමැතිතුමා තවත් දෙයක් කරන්නේ. ඉතින් මම හිතන්නේ මේක යාපාලන ආණ්ඩුවක් කියලා මට නම් විශ්වාස කරන්න බෑ. ඒ වගේම දැන් මේ අපි ව්‍යවස්ථාව ගැනත් කතා කරපු හින්දා මම හිතන්නේ මේ ව්‍යවස්ථාවත් තවත් නාඩගමක් ඉදිරියේදී අපිට බලා ගන්න පුළුවන් වෙනවා. මේ මම අපිට පුළුවන් අන්දමට මම മന്ത്രി කෙනෙක් හැටියට මගේ යෝජනා ටික මම ඊපස්සේ විවස්සා කමිටුව දැම්මා. ඊපස්සේ වන්දුලි ගුණවර්ධන ඇමතිතුමා සමහර යෝජනා එකෙන් ගත් එකත් මම කැමති වෙනවා. හැබැයි මෙතන තියෙන ප්‍රශ්නේ දැන් මේ අපි මීටින් 8ක් විතර සහභාගී වෙලා ඊපස්සේ පැය දෙකමාරක් වගේ සාමාන්‍ය එක මීටින්මක තියෙන්නේ. ඒකට මේ කාලෙන් අපිට ඇත්ත වශයෙන්ම මේ හොඳ විවස්සාවක් හදන්න පුළුවන් කියලා විශ්වාස කරනවා නම් මම එහෙම හිතන්නේ නැහැ. දැන් සමහර වෙලාවට මම නම් ඇත්ත වශයෙන්ම දකින්නේ මම හිතන්නේ 1900 සමාවෙන්ද 20-13 දී වගේ මේ අයිස්ලන්තයේ අලුත් ව්‍යවස්ථාවක් ගෙනල්ලා තිබුණා. ඉතින් මේ අලුත් ව්‍යවස්ථාවේදී මේ ක්‍රවුඩ් සෝස් ව්‍යවස්ථාවක් කියලා කියන්නේ මොකද මේ ව්‍යවස්ථාවේදී කරන්නේ ජනතාවගේ අදහස් අරගෙන තමයි ඊපස්සේ ව්‍යවස්ථාව හදන්නේ. හැබැයි මේ ජනතාවගේ ඔක්කොම අදහස් හදලා ව්‍යවස්ථාව හදන්නත් බෑ. ග්‍රීසියේ ව්‍යවස්ථාව හැදුවේ සොලොන් කියලා පුද්ගලයා තමයි හැදුවා කියලා තමයි කියන්නේ. ඇමරිකාවේ ව්‍යවස්ථාව හදනකොට ඊපස්සේ ඒකේ කීප දෙනයි තෝමස් ජෙෆර්සන් එතකොට හැමිල්ටන් වගේ එතකොට කීප දෙනා මේ ව්‍යවස්ථාව හදන්න දායක වුණේ. ඉතින් සමහර වෙලාවට අතුව මේ ගුණාට අන්දලා ඊපස්සේ සමහර වෙලාවට සුමන්දිරම් මන්ත්‍රීතුමායි ඊපස්සේ තවත් කීප දෙනෙක් හවෙලා මෙතන තවත් වෙනම ව්‍යවස්ථාවක් හදනවාද කියලත් ඊපස්සේ අපිට ප්‍රශ්න කරන්න වෙනවා. හැබැයි කෙසේ වෙතත් මම හිතන්නේ මේ ජනතාව රවට්ටනක නවත්තන්න රටට අලුත් ව්‍යවස්ථාවක් අවශ්‍යයි. ඒක අපි පිළිගන්නවා. අපි අපේ අදහස් දෙන්න අපි කැමැති. හැබැයි ඒ කරනවා නම් මේ සුමාන අටෙන් ව්‍යවස්ථාවක් හදන්න නැත්නම් මේ මාස දෙකෙන් ව්‍යවස්ථාවක් හදන්න කියලා නෙවෙයි. ඉතින් මේ අපිට අවශ්‍ය කාලය අරගෙන ඊපස්සේ අපි ව්‍යවස්ථාවක් හදන්න ඕනේ. දැන් හදිස්සියක් නැහැ මේ ව්‍යවස්ථාව මෙහෙම හදන්න. දැන් තමුන්නාන්සේලා දන්නවා මේ 78 ව්‍යවස්ථාවේ තිබිච්ච වැරදි හින්දා තමයි අපිට තවත් මේ ප්‍රශ්න ඇවිදින් තිබෙන්නේ. දැන් මේ ව්‍යවස්ථාව අපි කියනකොට මේ නොවැම්බර් වලට ඉස්සෙල්ලා ඩ්‍රාෆ්ට් එකක් දෙන්න ඕනේ කියලා සමහර කට්ටිය අපේ විදේශ ඇමතිතුමා කියනවා. සමහර කට්ටිය තවත් දේවල් කියනවා. ඉතින් මේ මොකද්ද මේ ඇයි මේ ඉක්මනට මේ විදේශ රටවල් වල අවශ්‍යතාවයට අපි මේ ව්‍යවස්ථා හදනවා කියන එක ඊපස්සේ මම හිතන්නේ ඒක එහෙම හැදුවත් එහෙමනම් ගරු සභාපතිතුමනි මේ ව්‍යවස්ථාවටත් තිබෙන්නේ 78 ව්‍යවස්ථාවට තියෙන අනුමුණ ඒ අනාගතේම තමයි ඊපස්සේ අපිට දකින්නේ. ඒ වගේම මම හිතන්නේ අපේ අමනුගම මන්ත්‍රීතුමා කිව්වා දැන් මේ අද වර්තමාන ආර්ථික විශ්ලේෂණයක් දීලා ඊපස්සේ මේ මොන පැත්තටද යන්නේ කියලා බැලුවා. දැන් අපි මේ එකම මොඩෙල හැමදාම පාවිච්චි කරනවා නම් අපි ඔය බටීර රටවල් ඒ වගේම ඔය World Bank එක නැත්නම් IMF කියන දේ හැමදාම කරලා කරොත් එහෙම මම නම් මේ එකෙන් විශාල සෙතක් වෙන්නේ නැහැ කියලා මම විශ්වාස කරනවා. මොකද්ද මේ World Bank කියන්නේ? කියනවා privatized state owned enterprises, maintain low inflation, reduce government bureaucracy.
ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්යි.
තව විනාඩියක් ගන්න පුළුවන්ද?
ආ කතා කරමු.
ස්තුතියි. Reduce government borrowing, balance budget, liberalize trade, deregulate foreign investment, deregulate capital markets, make the currency convertible, reduce corruption, privatize pensions. Then මෙන්න මේ 10 මේ points 10 තමයි ඔය IMF එකයි World Bank එකයි ඉන්පස් හැම දුප්පත් රටවල් වලටම කියන්නේ. හැබැයි අපි ඒ රටවල් කොහොමද සංවර්ධනය වෙලා තිබෙන්නේ කියලා බැලුවොත් එimhe අපි පේනවා ඒ රටවල් වලට හරි සැලැස්මක් තිබුණා කියලා. ඔය එංගලන්තයේ සංවර්ධනය වෙනකොටත් ඇමරිකාව සංවර්ධනය වෙනකොටත් ඉන්පස් ඔය විවෘත ආර්ථිකයක් ඒ කට්ටිය ගිනිච්චේ නැහැ. ඒ වගේම තමයි ජර්මනියත්, ඒ වගේම තමයි ජපානෙත්, ඒ වගේම තමයි මේ මෑතකදී සංවර්ධනය වෙච්ච ආසියානු රටවල් සංවර්ධනය වෙනකොටත් සබාවෙත් තුමා මේ ආණ්ඩුව ගිනින මෙහෙම ඔය විවෘත ආර්ථිකයක් ගිනිච්චේ නැහැ. ඒක ඉතිහාසයේ කියවලා බැලුවොත් එහෙම අපිට ඒක පැහැදිලි වෙනවා. ඉතින් ඒ නිසා මම හිතන්නේ මේ ඇත්ත වශයෙන්ම මෙතනදී තිබෙන්නේ වෙනත් කරුණක්. මෙතනදී මේ හදන විවස්ථාව තිබෙන්නේ මේ අපේ රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවයට හදන විවස්ථාවක් නෙවෙයි. අර අයිස්ලන්තයේ වගේ ඒ රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවයට හදන විවස්ථාවක් කියලායි මෙතනදී පෙන්වන්න හදන්නේ. නමුත් මේ විවස්ථාව තිබෙන්නේ බලය බෙදා දෙන අරුමුණක්. ඒ එතකොට මේ බලය බෙදා දෙන අරුමුණ මේ රටේ අවශ්‍යතාවයට බලය බෙදා දෙනවද නැත්නම් ඊට පස්සේ බටහිර රටවල් වල අවශ්‍යතාවයට බලය බෙදා දෙනවද කියන එක තමයි අපි මෙතනදී ප්‍රශ්න කරන්න ඕනේ. ඉතින් ඒ නිසා මේවා ගැන ඇත්ත වශයෙන්ම මේ අවංකභාවයකින් කරොත් එහෙම මම හිතන්නේ අපිට මේ රටට හොඳ අනාගතයක් තිබෙනවා. නමුත් මේක බුල්ඩෝස් කරලා එහෙම නැත්නම් මේ ජනතාවට එක මතයක් ඉදිරිපත් කරලා ඊට පස්සේ යටින් මේක හංගලා ගහනවා නම් ගරු සභාපතිතුමනි ඊට පස්සේ මම හිතන්නේ මෙතනදී විශාල ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. කෙසේ වෙතත් මම හිතන්නේ අපේ ආර්ථිකය ගැන කතා කරොත් එහෙමනම් අපිට මේ කොච්චර වීදම් වුණත් ඊට පස්සේ ජනතාව අද ආර්ථික තත්ත්වය මොකද්ද කියලා හඳුනා ගන්න තිබෙන්නේ. ඒ නිසා කොච්චර අපි මෙතනදී ඇවිදින් විවාද කරත් අද රුපියල් 1000ක් අරගෙන පොලට යනකොට ඊන් පස්සේ කොච්චර ඉතුරු තියෙනවද කියලා ඊන් පස්සේ ඒ ජනතාව දන්නවා. ඒ නිසා මේ බොරුව හැමදාම කරන්න බෑ. ඒ නිසා මම ඉල්ලා සිටින්නේ අඩුම ගානේ මේ අනික් බොරු කෙසේ තිබුණත් මේ විවස්ථාව කියන එක අපි මේ නැත්තම් අවුරුදු 5කට අවුරුදු 10කට හදන විවස්ථාවක් නෙවෙයි. මේක අවුරුදු 30කට විතර හදන විවස්ථාවක්. අවුරුදු සමහර වෙලාවට අවුරුදු 30කින් අවුරුදු 40කින් අපිට ආපහු අලුත් විවස්ථාවක් ගේන්න අවස්ථාවක් තියෙන්න පුළුවන්. නමුත් එමෙ වෙන විවස්ථාවක් ගේන්න අවුරුදු 30කට 40කට අපි එහෙම විවස්ථාවක් හදනවා නම් ඒක අවංකව ඒක විනිවිදභාවයකින් ඉන් පස්සේ ඒක පැහැදිලිව හැම එක්කෙනාටම සාධාරණයක් වෙන විවස්ථාවක් හදන්න කියලා ඉලාසිටින් මගේ වචන සල්පෙම නිම කරනවා.
ස්තුතියි.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பிரதேச அபிவிருத்தி அமைச்சின் குறை நிரப்பு மதிப்பீடு பற்றிய பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த பிரேரணை மீதான விவாதம் இன்று பாராளுமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பதே ஒரு சிறப்பான அம்சம் என்று நான் நினைக்கிறேன். காரணம், ஏற்கனவே இந்த அமைச்சு மீதான அமைச்சுக்கு ஏற்பட்ட பல்வேறு செலவினங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் செலவின தொகையிலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற அதே நிலையில் அதனை நிதியீட்டம் செய்கின்ற வகையில் பாராளுமன்றத்தில் அனுமதியை கோருகின்ற ஒரு பிரேரணையாக இந்த பிரேரணை அமைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் ஆற்றப்படுகின்ற உரையை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் இத்தகைய செலவினங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றி ஒரு பரிசீலனை செய்து பார்க்க வேண்டியதும் ஒரு கடப்பாடாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த காலங்களிலும் இவ்வாறான பிரதேச அபிவிருத்தி அமைச்சுகள் இருந்தன. அந்த பிரதேச அபிவிருத்தி அமைச்சுகளுக்கான நிதிகள் எவ்வாறு கையாளப்பட்டன, அத்தகைய முறையினோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நல்லாட்சியிலே இவ்வாறான நடைமுறைகள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டு அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற எத்தனைப்புகள் வரவேற்கத்தக்கது. குறிப்பாக 1994 ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் காலத்தில் தோட்டப்பகுதிகளில் வீடமைப்பதற்கென ஒரு அமைச்சினை உருவாக்கி அமரராகிவிட்ட மலையக மக்கள் முன்னணியின் முன்னாள் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையிலே ஒரு அமைச்சு நிறுவப்பட்டது. இந்த அமைச்சு பின்னாளில் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இவ்வாறு செயற்பட்டுக் கொண்டிருந்த அமைச்சு 2005 ஆண்டுக்கு பின்னர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் பொதுவாக தேச நிர்மாண அமைச்சு என்ற அமைச்சின் கீழாக ஒரு பகுதியாக கொண்டுவரப்பட்டு இந்த பெருந்தோட்ட பகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கென அங்கே வீடமைப்பை உருவாக்குவதற்கென அங்கே உட்கட்டமைப்பு அமைச்சை உட்கட்டமைப்பு வேலைகளை மேற்கொள்வதற்கென உருவாக்கப்பட்டிருந்த அந்த அமைச்சு படிப்படியாக மாற்றம் செய்யப்பட்டு இறுதியாக 2009 ஆண்டு அத்தகைய ஒரு அமைச்சையே இல்லாதாக்கிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் இருந்தது. எந்த மக்களுக்கு பின்தங்கிய மக்களுக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒரு அமைச்சு அவசியமானதாக இருந்ததோ அந்த அமைச்சு இல்லாமலாக்கப்பட்ட வரலாறு தான் அந்த காலத்தில் நடைபெற்றது. அதற்கு பதிலாக என்ன கூறினார்கள்? நாங்கள் வடக்கின் வசந்தம் என்ற ஒன்று உருவாக்குகின்றோம், கிழக்கில் உதயத்தை உருவாக்குகின்றோம், புகுது வெள்ளசேன ஊவாவை வளர்ச்சியடைய செய்கின்றோம், கந்துரட்ட உதான என மலைநாட்டை அபிவிருத்தி செய்கின்றோம், எனவே அந்த கந்துரட்ட உதான திட்டத்தின் கீழாக இந்த பெருந்தோட்ட சமூகம் மேம்படுத்தப்படும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டு அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருந்த அமைச்சையே இல்லாமதாக்கியவர்கள்தான் இன்று பிரதேச அபிவிருத்தி சம்பந்தமாக பேசுகின்றார்கள். அத்தகைய அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் வடக்கின் வசந்தத்தை நாங்கள் காண கிடைக்கவில்லை, கிழக்கின் உதயத்தையும் காண கிடைக்கவில்லை, மலைநாட்டில் ஒரு எழுச்சியையும் காண கிடைக்கவில்லை. ஆனால் நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் அவ்வாறு இல்லாமல் ஆக்கப்பட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இன்று புதிய வடிவத்தோடு அந்த மக்களுக்கு புதிய கிராமங்களை உருவாக்குகின்ற அமைச்சாக மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு என்ன மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு தொலைநோக்கு திட்டத்தை முன்வைக்கின்ற ஒரு அமைச்சாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு பிரதேச அபிவிருத்தி அமைச்சு தான். அதே போல தென்பகுதிக்கான அபிவிருத்தி அமைச்சு, வடபகுதிக்கான அமைச்சு என வெவ்வேறு அமைச்சுகள் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பிரதேச அபிவிருத்தி அமைச்சு என்கின்ற வேலை திட்டத்திற்கு கீழாக இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தொகை, இது செலவிடப்படுகின்ற தொகைகள் விமர்சனத்துக்கு உட்பட்டதாயினும் கூட அவை பாராளுமன்றத்துக்கு கொண்டுவரப்பட்டு விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படுகின்ற ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பதாக எதை எடுத்தாலும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு என ஒன்றை உருவாக்கி வைத்துக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினை கூட பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்த காலம்தான் இருந்தது. அந்த காலம் மாற்றப்பட்டு இப்பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்படுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை கூட, வரவு செலவு திட்ட நிதியினை கூட டெண்டர் அறிவித்தல்கள் மூலமாக செலவிடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிதி கையாளுகை முறைமை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதுபோன்ற பிரேரணை, குறை நிரப்பு பிரேரணைகள் பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம். அதுபோல இந்த பிரதேச அபிவிருத்தி அமைச்சும் தனது எதிர்கால வேலை திட்டங்களில் எல்லா பிரதேசங்களிலும் தனது அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த உரையினை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
விசேஷයෙන්ම காரணා දෙකක් අද විවාදයට ලක් කරනවා. එකක් ප්‍රධාන වශයෙන්ම ප්‍රාදේශීය සංවර්ධන අමාත්‍යාංශයට ගරු ෆීල්ඩ් මාෂල් සරත් පොන්සේකා ගරු අමාත්‍යතුමාගේ අමාත්‍යාංශය සඳහා පරිපූර්ණ ඇස්වීමෙන් තුමගින් මුදල් වෙන් කිරීම, ඒ වගේම නිෂ්පාදන බදු පිළිබඳව ගැසට් නිවේදනයේ සාකච්ඡා කිරීම. මම මුලින්ම කියන්න ඕන විශේෂයෙන්ම ප්‍රමාද වෙලා හරි ප්‍රාදේශීය සංවර්ධන අමාත්‍යාංශයට අපේ ගරු අමාත්‍යතුමාට මේ ප්‍රතිපාදන වෙන් කිරීමට කටයුතු කිරීම එක පැත්තකින් අගය කරනවා. මොකද මේ අවුරුද්ද එතුමාට ගත කරන්න සිද්ධ වෙන්නේ එහෙම නැත්නම් ප්‍රතිපාදන නැති ඇමතිකම ඇති අමාත්‍යාංශයක ඇමතිවරයෙක් හැටියට. මේ වර්ෂය අවසාන වෙන්න කලින් හෝ එතුමාට ප්‍රතිපාදන වෙන් කිරීම වටින්නේ ඒක නිසා. නැත්නම් ඇමතිකම ඇති ප්‍රතිපාදන නැති ඇමතිවරයෙක් බවට තමයි එතුමාට පත් වෙන්න සිද්ධ වෙන්නේ. මොකද හේතුව මේකේ පේන දේ තමයි එතුමා අමාත්‍යාංශයේ, එතුමාගේ අමාත්‍යාංශය ගැසට් කරන්නේ මාර්තු මාසේ 18 වෙනිදා. හැබැයි එතුමාට ඒ අමාත්‍යාංශය සඳහා ප්‍රතිපාදන ලබා ගන්න අමාත්‍ය මණ්ඩල සංදේශයක් ඉදිරිපත් වෙලා අමාත්‍ය මණ්ඩල සංදේශය අනුමත වෙන්නේ 7 මාසේ ජූලි මාසේ 12 වෙනිදා. එතන මාස 4ක වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා මේ අමාත්‍යංශයක් ස්ථාපිත කරලා ඒ අමාත්‍යංශය සඳහා අවශ්‍ය පුනරාවර්තන වියදම් සහ ප්‍රාග්ධන වියදම් ලබා දෙන්න. ඊළඟට දැන් ඒක අද තමයි පාර්ලිමේන්තුවේ විවාද කරන්නේ. එතකොට දැන් එතුමා අමාත්‍යවරයෙක් හැටියට, ප්‍රාදේශීය සංවර්ධන අමාත්‍යවරයෙක් හැටියට එතුමා මොකද කරන්නේ? ඊළඟට බලපතර ප්‍රශ්නේ වෙන්නේ එතුමා අමාත්‍යවරයෙක් හැටියට එතුමාගේ තියෙන වගකීම අමාත්‍යංශය වෙනුවෙන් මේ මාස 3ක් දැන් මේ අවුරුද්ද ගත වෙන අවස්ථාවේ අද අපි මේ කතා කළා. තව මාස 2කින් ඊළඟ ආයවැය ඉදිරිපත් කරනවා. ඒතර ආයවැයෙන් එතුමාගේ අමාත්‍යංශයට විධිමත් පරිදි මුදල් වෙන් කිරීමක් කෙරෙයි කියලා මම විශ්වාස කරනවා. නමුත් මේක මේ ඇමතිකම් හැදීමේ, ඇමතිකම් ක්‍රියාත්මක කිරීමේ විද්‍යාත්මක පදනමක් නෙමෙයි මේ තියෙන්නේ. ඉතාමත් අවිධිමත් පදනමක්. මම එක සරල උදාහරණයක් කියන්නම්. දැන් මම දන්නවා මෙතුමාගේ මේ අමාත්‍යංශයේ මට මතක හැටියට, මගේ මතකේ නිවැරදි නම් තව කොටසක් අඩු වෙලා තමයි මේ ප්‍රාදේශීය සංවර්ධන අමාත්‍යංශය බවට පත් වුනේ. තව මධ්‍යම හරි කොහේ හරි කොටසක් තිබුණා මේක එකතු වෙලා. පස්සේ ආයෙක තුනක්. නමුත් දැන් අපි කනගාටු වුණා. නමුත් අපි ශෝක ප්‍රකාශ මෙතන සිද්ධ වුණා. ඉඩම් අමාත්‍යවරය හැටියට කටයුතු කරපු MKDS ගුණවර්ධන අමාත්‍යතුමා අභහා ප්‍රාප්ත වුණා. ඒතර MKDS ගුණවර්ධන අමාත්‍යතුමා ඉඩම් අමාත්‍යතුමා හැටියට කටයුතු කරේ. එතුමාගේ ඉඩම් විෂය විෂයක් හැටියට රට පුරාම පැතිරිච්ච මේ ප්‍රාදේශීය සංවර්ධන අමාත්‍යාංශය වගේ මහා දැවැන්ත විෂයක්. ඒ ඉඩම් විෂය දැන් ආයේ ඉටු කරන්නේ කවුද? සංචාරක ක්‍රිස්තියානි ආගමික කටයුතු ඉඩම් ඇමතුමා. ජෝන් අමරතුම ඇමතුමා. එතකොට රටේ මහා දැවැන්ත විෂයන් ප්‍රමාණයක් එක ඇමතිතුමෙක් හැටියට එතුමා කටයුතු කරමු. හැබැයි මෙතුමා අමාත්‍යවරයා හැටියට මම පැහැදිලි කරන්න මේ තියෙන වෙනස්කම. මෙතුමාගේ අමාත්‍යංශයට විෂයන් මම දන්නේ නැහැ කොයි ආකාරයට බෙදලා තියෙනවද කියලා. නමුත් අවුරුද්දකට ආසන්න කාලයක් යනතුරු ප්‍රතිපාදනය වෙන්නේ නැහැ. ඉතින් මේ විෂයන් බෙදීමේ විද්‍යාත්මක ක්‍රමවේදයක් මේ තියෙන්නේ. ඒකයි අපේ මහා මාර්ග ඇමතුමා ඉන්නෝ. මෙතුමා මහා මාර්ග ඇමතුමා, ආණ්ඩු පක්ෂයේ සභානායකතුමා, විශ්වවිද්‍යාල ඇමතුමා. ඒතර විශ්වවිද්‍යාලය මහා මාර්ගය ගත්තම නිකන් පැන්ටයි මජ්ජාඩු වගේ. එකම සම්බන්ධය හැදෙන්නේ කොල්ල පාර පිකට් කරන එකකින් විතරයි. කොල්ල නේද? විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයෝ පාර අවහිර කරලා පිකට් කරනකොට විතරයි මහා මාර්ගයි විශ්වවිද්‍යාලයි සම්බන්ධ වෙන්නේ. ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ තියෙන සම්බන්ධය තියෙන ඕන ඔතනදි විතරයි. මහා මාර්ග විශ්වවිද්‍යාල පාර පිකට් කරොත් විතරයි. ඒකයි ක්‍රිස්තියානි ආගමික කඩයුතුයි ඉඩම් අමාත්‍යංශයයි සංචාරක අමාත්‍යංශයයි එක විදිහකට තියෙනවා. එහෙම තියේදී මෙතුමා වාදේ සංවර්ධන මෙතුමා හැටියට එතුමාගේ අමාත්‍යංශයට අද තමයි ඉරපායන්. ඉතින් මේවයි තියෙන. ඒතර මේක තමයි ගරු සභාපතිතුමනි මේ මෙතෙක් පාර්ලිමේන්තුවේ අපි දැකපු ඉතිහාසයේ ක්‍රියාවලියත් මෙහෙම තමයි. මේ පාර්ලිමේන්තුවේ අපි දැක්ක කාර්ය භාරයක් නොමැති ඇමති. වැඩක් නැති ඇමති කියන එක නෙමෙයි තේර භාෂාවෙන් කියන්නේ. ඉතින් අමාත්‍යංශ නැති ඇමතිවරු හිටියා. විෂයක් නැති ඇමතිවරු හිටියා. මම මතකයි මර්වින් සිල්වා ඇමතිතුමාත් මේකේ මොකුත් විෂයක් නැති ඇමති හැටියට හිටියා. ඒකින්ද එතුමා හදාගත්ත ඕනම දැනකට පණින්න පුළුවන් කියලා එතුමන්ට. ඕනම තැනක යන්න පුළුවන්. ඕන අමාත්‍යංශයක ඕන දෙයක් කරන්න පුළුවන්. මොකද ඒක විෂයක් නැති ඇමතිකම තමයි විෂය. ඈ? ඔව්. මේ ඒක දැන් අදටත් ඒක එහෙමමනේ. මම කියන්නේ ඒකයි. මං කියන්නේ ඔබතුමාලට පුජ්‍යලිකව ප්‍රශ්නයක් නෙමෙයි මේක. මීට වඩා මොකක් හරි මේ අමාත්‍යංශ බෙදෙද්දී විද්‍යාත්මක ප්‍රදනම ඒක ඒ ඇමතිවරුන්ටත් බරක්. මොකද පුජ්‍යලිකවත් අපි දන්නවා දැනටවත් දැන් පොදු ව්‍යාපාර කාර්ක සභාවගේ තැන්වල කතා බහ කරනකොට සමහර අමාත්‍යවරුන්ගේ මැදිහත් වීම අවශ්‍යයි විෂයක් හැටියට. හැබැයි මේ විෂය අධ්‍යයනය කරලා තියෙන ආයතන බලලා ආයතනවල කටයුතු බලලා හොයන්න බලන්න මං හිතන්නේ ඒ ආයතනකට එක ඇමතිවරයෙකුට සමහරවිට යන්නවත් වෙලාවක් නැහැ. මොකද ඒ තරම් ඒවා පැතිරිච්ච ඒවා. නමුත් ගොඩක් ගොඩ ගැහිලා තියෙන තැන් එක දැනක දෙහික. ඉතින් මේක තමයි තියෙන ගැටලුව. ඒක නිසා විශේෂයෙන්ම දැන් මේ මොන පදනමකින්ද ඒ අමාත්‍යංශවල විෂයන් වෙන් කිරීම නම් කිරීම ඒවයි මොකක් හරි එක ක්‍රියාවලියක් තියෙනවා. අපි දන්නවා සමහර රටවල් වල තියෙනවා ගරු සභාපතිතුමනි ඒ අමාත්‍යංශ ඇමතිවරු වෙන් මාරු වෙනවා. ඇමතිවරුපත් වෙනවා. හැබැයි අමාත්‍යංශ ස්ථීරයි. ඒ අමාත්‍යංශ වල නම් හැදිලා තියෙන්නම, විෂයන් හැදිලා තියෙන්නම, ආයතන හැදිලා තියෙන්නම, මුදල් ප්‍රතිපාදන වෙන් වෙන්නම යම්කිසි විද්‍යාත්මක පදනමක් අනු. එතකොට ජනතාව ඒ ආයතනේ දන්නෝ. ඒ අමාත්‍යංශය දන්නෝ. දැන් මම උදාහරණයකට කියන්න දැන් සමහර ආයතන දැන් සතොස ආයතනේ අද අපි පොදු ව්‍යාපාර කාර්ය සභාවේ කතා කරා. ඒ ආයතනේ අපි එක ගන්දුණු ගැන කතා කරනකොට අහනවා ඒවා මීට කලින් අභ්‍යන්තර කඩතු අමාත්‍යංශයේ වෙළඳ අමාත්‍යංශයේ තිබුණේ ෆයිල් හොයාගන්න නැහැ. මොකද ඒවා අස්ථානගත වෙනවා. ඊට පස්සේ අමාත්‍යංශ මාරු වෙනකොට ෆයිලුත් මාරු වෙනවා. නියදාරණුත් මාරු වෙනවා. දැන් එතකොට වෙන්නේ රාජ්‍ය ආයතනවල රාජ්‍ය දෙපාර්තමේන්තුවල අඛණ්ඩතාවය බිඳෙනවා. අඛණ්ඩතාවය බිඳුනන් පස්සේ ගරු සභාපතිතුමනි වගකීමත් බිඳෙනවා. ඉතින් මේක බරපතල ප්‍රශ්නය. මම මේ ඔබතුමාගේ අමාත්‍යංශයේ සම්බන්ධයෙන් නෙමෙයි කියන්නේ පොදුවේම තියෙන මේ ගැටලුව. ඒ කියන්නේ ඒ විෂයන් බෙදීමේදී සහ විෂයන් වලට වගකීම බෙදීමේදී මම දන්නවා පුජ්‍යලිකවත් දන්නවා සර්පොන්සේක අමාත්‍යතුමා වගේ කෙනෙකුට විශාල කාර්යභාරයක් කරන්න පුළුවන් කෙනෙක්. ඉතින් හැබැයි නමුත් එතුමා වගේ කෙනෙක්ගේ කාර්යභාරයේ අද මේ සීමා වෙලා තියෙන ස්වභාවය ගත්තොත් අද තමයි එතුමා පත්වීම් ලැබලා මුදල් ලබන්නේ. පත්වීම ලබල ප්‍රතිපාදන ලබන්නේ අද. මොකද ඒකෙන් පේන්නේ මේ තියෙන අවිද්‍යාත්මක භාවය සහ සලස්මක් නැතිකම. ඒ සලස්මක් නැතිකමේ පේන දේ තමයි මේ අවුරුද්ද අවසාන වෙනතුරු ඔබතුමාට අමාත්‍යංශයකට ප්‍රතිපාදනයෙන් කරන්න ප්‍රායෝගිකව අපි දන්නෝ. අයවැයට පස්සේ නම් අමාත්‍යංශයක් හැදෙන්නේ, අමාත්‍යංශ හැදෙනකොටම ප්‍රතිපාදනය වෙන් කරන්නේ මේ මෙහෙම තමයි. ඒක නෙමෙයි ගැටලුව. ඒ ප්‍රතිපාදනය වෙන් කරන්න යන කාලය මම දන්නේ මේ ප්‍රතිපාදන වලින් මම ටිකක් බැලුවා. තියෙන ප්‍රතිපාදන වල ස්වභාවය එක මුකුත් කරන්න පුළුවන් තරයක් නැහැ කියලා පේන්නේ. මේ වෙන් කිරීම කරලා තියෙන ආකාරය අනුව ගත්තොත් එහෙම අමාත්‍යංශයකට තියා මේ රජයේ දෙපාර්තමේන්තුවකවත් රජයේ සාමාන්‍ය සංස්ථාවක මණ්ඩලයකවත් කරන්න පුළුවන් දේවල් කරන්න පුළුවන් මට්ටම තියෙද කියලා නම් මට තේරෙන්නේ නැහැ. ඒක ඔබතුමාට බාරයි. නෑ මම කියන්නේ ඒක ඔබතුමාට බාරයි. නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ මේක අවුරුද්දටම මෙවැනි තත්ත්වයක් නම් තියෙන්නේ. ඒකෙන් පේන්නේ නොහැකියාව. මොකද සාමාන්‍යයෙන් දරු සභාපතිතුමනි මේ අමතක වෙන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි මේක. වෙන දෙයක් නම් අමතක වුණා කියන්න පුළුවන්. නමුත් විෂයක් සහිත ඇමතිවරයෙක් නම් කරලා ඒ අමාත්‍යවරයාට අවශ්‍ය කරන ප්‍රතිපාදනයෙන් ගන්න මාස හතරක් ප්‍රමාද වෙලා තියෙනවා නම් ඒක අමතක වීමක් කියලා කියන්න බෑ. ඉතින් එතකොට දැන් අපිට අහන්න තියෙන ප්‍රශ්නේ තමයි ඔබතුමා ඇමතිවරයා හැටියට මේ මාස හතරේ මොනවද කළේ කියලා. මොකද මොනවද ඔබතුමා කරන්න පුළුවන් උනේ? ඔබතුමාට අද නම් ප්‍රතිපාදනය වෙන් වෙන්නේ. ඒක ඇත්තටම ආණ්ඩුවක් හැටියට මේ ආණ්ඩුව ලැජ්ජාවටපත් වෙන්න ඕන කාරණාවක්. මේක ඇත්ත කාරණාව. ඒ නිසා මම මේ ගැන වැඩි කතා කරන්න යන්නේ නැහැ. මේ මොකද ඔබතුමා වார்த்தාවක් තියෙනවා තව පොඩ්ඩෙන් මේ ප්‍රතිපාදනය මෙන් උන් නැත්තම්. විෂයක් ඇති මුදල් නැති අවුරුද්දක් සම්පූර්ණ වෙච්ච ඇමති කියලා. ඒකෙන් බේරුණා අද මේ ප්‍රතිපාදනය වෙන්වීම නිසා. ඒකයි මට කියන්න තියෙන්නේ මේ ගැන. මේක ආණ්ඩුවේ නොහැකියාව සහ නොසලකිල්ලේ මේ තරම ඒකේ පේන විදියක් තමයි මේක තියෙන්නේ. ඉතින් ඇමතිවරයෙකුට මෙහෙමනම් අමාත්‍යංශ වලට මෙහෙමනම් නිවාස දසලක්ෂය මොනවද දසලක්ෂ 5 ලක්ෂ ඒවා තියෙනවනේ තව. රැකියා දසලක්ෂය නිවාස 5 ලක්ෂ ගැන මොන කතාවද? ඒ කියන්නේ හිමින් පල්ලෙහාට යන ඒවා නේවා. අමාත්‍යංශ වලින් පල්ලෙහාට යන ඒවා තමයි ඒවා. අපි දන්නවා ඔබතුමාලා එක්සත් ජාතික පක්ෂයේ හුඟා කැමැතිවරු මන්ත්‍රීවරු පහුගිය කාලේ ඡන්ද ව්‍යාපාර කරේ මහමැතිවරණ ජනාධිපතිවරණ ඔක්කොම කරේ ওই දසලක්ෂයේ රස්සා පෙන්නලා. අද ඔබතුමාලට ඒකින්ද ගමට යන්න බැරි මට්ටමක් තියෙන්නේ දසලක්ෂයේ කෝ කියලා අහනවා මේ ජනතාව. විශේෂයෙන් තරුණ තරුණියෝ අහන කෝ අර අපි කොඩි දැම්ම රැස්වීම් තියපු සාකච්ඡා කරපු කැන්වසින් ගියපු දසලක්ෂයේ රස්සා. මොකද එහෙම වැඩපිළිවෙලක් නැතුව නිකන් උඩින් පෙන්නපු සටන් පාඩ ඒවා. ඒ එහෙවට වැඩපිළිවෙලක් නැති බව හොඳටම පේනවා. අද මේ විෂයක් තියෙන ඇමතිවරයෙකුට මුදල් වෙන් වෙන්නේ තද නම්. ඒක නිසා මම ඊළඟ කාරණාව ගන්න විශේෂයෙන්ම මේ අද සාකච්ඡාවට ලක් වෙලා තියෙන වැඩ් බද්ද සම්බන්ධයෙන් යමක් කියන්න ඕන. දැන් ඔබතුමාලා වැඩ් බද්දෙන් මම බලාපොරොත්තු වෙනෝනේ මුදලක්. වැඩ් බද්ද නිසා බලාපොරොත්තු වෙන මුදලක් තියෙනවා. නමුත් ඔබතුමාලාට මම කියන්න ඒ වැඩ් බද්ද පණවන්නේ නැතුව ඕන නම් ඒ මුදල හොයන්න පුළුවන් ඕන තරම් ක්‍රම තියෙනවා. ඔබතුමාලා ඒ ක්‍රම ඔක්කොම අතෑරලා ඒවා වෙනම විකුණලා තියෙන්නේ. දැන් උදාහරණයකට ගත්තොත් එම අර වාහන ව්‍යාපංචි කරනකොට වාර්ෂිකව වාහනයක් බලපත්‍රය ගන්නකොට ආදායම් බලපත්‍රය ගන්න යනකොට වායු විමෝචනය කරන දුම් ටෙස්ට් එක කියලා කියන්නේ. මේ දුම් ටෙස්ට් එක කරන්න ඕන. දුම් පරීක්ෂාව. මේ දුම් පරීක්ෂාව කරනකොට සාමාන්‍යයෙන් ගිය අවුරුද්දේ වාහන 568,000 පමණ ලියාපදිංචි කළ තියෙනවා මේ විදිහට බලපත්‍ර ගන්න. මේකෙන් එන ප්‍රතිපාදන ප්‍රමාණය ආණ්ඩුවට අහිමි වෙලා තියෙන ප්‍රමාණය රුපියල් බිලියන 2.3ක්. බිලියන 2.3ක් කියන්නේ මිලියන 2300ක්. මොකද ආණ්ඩුවට ලැබෙන 10%යි. ලක්ෂ 202යි ආණ්ඩුවට ලැබෙන ආදායම. ඉතුරු ටික ඔක්කොම යන්නේ කාටද? ඉතුරු ටික ඔක්කොම යන්නේ පුජ්‍යලික සමාගමකට, පුජ්‍යලික ආයතනයකට. එතකොට ඒ දුම් පරීක්ෂාව හරියට කෙරුණද නැද්ද කියලා දන්නේ නැහැ. ඔය තැන් තැන් වල දුම් පරීක්ෂා මධ්‍යස්ථාන දාලා තියෙනවා. ඒතර වාහනයක ආදායම් බලපත්‍රය ගන්න නම් සභාපතිතුමනි අනිවාර්යයෙන්ම දුම් පරීක්ෂාව කරන්න ඕන. ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගිහිල්ලා සභාපතිතුමාගේ වාහනේවත් ආදායම් බලපත්‍රය ගන්න බෑ. මන්ත්‍රීතුමෙක් කියලා ඇමතිවරයෙක්ගේ වාහන බලපත්‍රය ගන්නත් බෑ. ආදායම් බලපත්‍රය ගන්න නම් කියන දුම් පරීක්ෂාව කරගෙන ඉන්න කියලා. දුම් පරීක්ෂාව අනිවාර්යයි. එතන අවුරුද්දකට ඔබතුමාලට දුම් පරීක්ෂාව කරන්න පොඩි මැෂින් එකක් හයි කරලා රජයෙන් නම් මේක කරන්නේ. මේ කටයුතු රජයෙන් කරනකොට රජයට ලැබෙන ආදායම මිලියන 2300ක් බිලියන 2.3ක් ගරු
මන්ත්‍රීමා කාලය අවසන්යි
දැන් දැන් හම්බෙන්නේ ලක්ෂ 202යි ඇයි 100ට 10යි ඒකෙන් 190ක් යනවා පෞද්ගලික සමාගමකට මේක දෙන්නේ දාලා රජයට කරන්න පුළුවන් වැඩක් ඇයි ඒක කරන්නේ නැත්තේ මොකද්ද තියෙන ප්‍රශ්නේ මොකද පාරවල් හදලා තියෙන නමුනාසෙලා රජයට එන්න තියෙන ආදායම එළියට යන්නයි ජනතාවගෙන් ගන්න තියෙන දේ බෙල්ලමිරිකලා ගන්නයි ඒක නිසා මම කියන්නේ මේ වැඩ්බද්ද ජනතාවගේ පිට පටවන්නේ නැතුව ඕන්නම් ආදායම් හොයන්න පුළුවන් ක්‍රම ඔබතුමාලට තියෙනවා මේ දුම් පරීක්ෂාව රජයෙන් කරනවා නම් ඔය අනිවාර්යයෙන්ම කරන්න වෙනවනේ ජනතාවට අනිවාර්යයෙන්ම වාහනයක් තියෙනවා නම් වාහනේ ආදායම් බලපත්‍රය ගන්න නම් දුම් පරීක්ෂාව කරගන්නම වෙනවා ඉතින් ඇයි ඒක කරන්නේ නැත්තේ ඒවා 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 ලියලා දාලා තියෙන්නේ ඉතින් මම මේ කිය එක උදාහරණයක් විතරයි විශේෂයෙන්ම ඔබතුමාලා මේක නැවත වතාවක් විදේශගත වෙන අහිංසක මැද පෙරදිග ගැන අයගෙනුත් මේ වැට් එකතු කරන මට්ටමට පත් කරලා තියෙනවා මම දන්නේ ඒක විවාද කරනකොට අපිට තව සාකච්ඡා කරන්න පුළුවන් සංශෝධන කරන්න පුළුවන් නමුත් වැට් බද්දෙන් ජනතාවගේ බෙල්ල මිරිකන් නැතුව රජයට එන ආදායම් ලබා ගන්න පුළුවන් ක්‍රම තියෙනවා ඒවා අතෑරලා තියෙන කියන කාරණාව තමයි මට අවධාරණය කරන්න තිබුණේ බොහොම ස්තුතියි ඔබතුමාට කාලය ලබා දුන්නට
තුමා විනාඩි 5යි
හරි ගරු මූල ආසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ මම විනාඩි 5ක් විතර වෙලාවක් තමයි ඉතුරු වෙන්නේ විනාඩි 15න් පටන් ගත්තට කට්ටිය වැඩි පාවිච්චි කරන නිසා කොහොම වුණත් ප්‍රාදේශ සම්වර්ධන අමාත්‍යාංශයේ පරිපූර්ණක ඇස්තමේන්තුවකට තමයි අද අනුමැතිය ලබා ගන්න මූලිකව කල්පනා කරන්නේ සරත් ෆොන්සේකා මැතිතුමාගේ අමාත්‍යාංශයේ කටයුතු කරගෙන යන්න සාමාන්‍යයෙන් මේ ප්‍රායෝගිකව ඇති වෙන ගැටලු තමයි අපි ඒව निराකරණය කරගෙන මං හිතන්නේ ලබන අවුරුද්ද වෙනකොට සැලකිය යුතු වැඩ ප්‍රමාණයක් කරන්න පුළුවන් අමාත්‍යාංශයක් බවට මේ පත් කර ගැනීමේ හැකියාව තියෙනවා. ඒ වගේම අද කතා වුණා තව කාරණා කීපයක් පිළිබඳව රාජ්‍ය ආදායම් පිළිබඳව ඒ වගේම ජීවන වියදම් පිළිබඳව මා සඳහන් කරන්න කැමතියි ජීවන වියදම් කමිටුවක් පිහිටවල තියෙනවා ඒක සමාජිකයෙක් විදියට බඩු මිල අඩුයි කියලා කවදාවත් මේ රටේ ජනතාව කියලාත් නැහැ විරුද්ධ පක්ෂ දේශපාලඥයෝ කියලාත් නැහැ ඒක තමයි අපි විරුද්ධ පක්ෂයෙන් දෙද්දිත් තත්ත්වේ නමුත් මම කියන්න කැමතියි පසුගිය අවුරුද්දේ මේ මාසය හා සංසන්දනය කරනකොට ඊට පෙර අවුරුද්දේ මේ පසුගිය මාස කීපය සංසන්දනය කරනකොට ජීවන වියදමේ අඩුවීමක් තියෙන. මට ඒක අවශ්‍ය නම් මට වෙලාව නැහැ. සාධක සහිතව ඉදිරිපත් කිරීමට හැකියාව තියෙනවා. වැඩි වෙලා තියෙන්නේ කුකුල් මස්වල මිල තමයි. අනිත් ඒවයි බොහොමයක් මිල අඩු වෙලා තියෙනවා. ජීවන වියදමේ අඩුවීමක් තියෙන. අපි ඒක පිළිගත යුතු වෙනවා. මම හිතන්නේ රජයේ තගකීම මුදල් ඇමතුමා මේ වාර්තාව සියලු දෙනාට ලබා දෙනවා නම් වඩා හොඳයි කියලා හිතනවා ජනමාධ්‍ය තුලත් මේ පිළිබඳව දැනුවත් කිරීමේ අඩු බවක් තියෙන නිසා තමයි අපිට මේ වගේ උත්තර දෙන්න වෙන්නේ ජීවන වියදමේ වැඩිවීමක් ඇත්තටම නැහැ අඩුවීමක් තියෙන්නේ මේක සංඛ්‍යා ලේඛන 90 ලබා දුන්න තොරතුරු 90 තමයි ඒ කරුණ මම පැහැදිලි කරේ ඒ වගේම සංවර්ධනයේ නතර වීමකුත් නැහැ මම ඒකත් පැහැදිලිව කියන්න ඕනේ දැන් රජයක් බලයට පත් වුණාම සාමාන්‍යයෙන් අවුරුදු දෙකක් තුනක් යනවා සංවර්ධන වැඩ ක්‍රියාත්මක කරන්න. නමුත් මේ රජය දැන් සංවර්ධන වැඩ පෙර නතර වෙලා තිබුණු සියල්ලම පාහේ ආරම්භ කළා තිබෙනවා. අධිවේගී මාර්ග, දුම්රිය මාර්ග, ඒ වගේම අනිකුත් සංවර්ධන ව්‍යාපෘති ඒ සියල්ලම නැවත ආරම්භ කළා තියෙනවා විතරක් නෙමෙයි අලුතෙන් සංවර්ධන වැඩ පටන් අරගෙන තියෙනවා. දැන් මාර්ග සංවර්ධනය නැවත ආසන මට්ටමේ ආරම්භ කිරීමක් තියෙනවා. ඒ වගේම සෑම වසමකටම ලක්ෂ 10 බැගින් ලබා දීලා විශාල සංවර්ධන ව්‍යාපෘතියක් රට තුල ක්‍රියාත්මක වෙනවා. ඒත් එක්කම මා කියන්න කැමති අධ්‍යාපනයට විශාල මුදලක් මේ වර්ෂය තුල ලබා දීලා තියෙනවා. ඒක තමයි අපි සතුටු වෙන්නේ මේ කැබිනට් මණ්ඩලයේ සමාජිකෙක් විදිහට මම සතුටු වෙනවා. අපි ලොකු ආයෝජනයක් අධ්‍යාපනයට කරනවා. උදාහරණයක් විදිහට ගත්තොත් දකුණු පළාත් සභාවේ ප්‍රාග්ධන වියදම් සඳහා මිලියන 1000 ගණනක් තමයි වාර්ෂිකව 1300ක් 400ක් තමයි දිගින් දිගටම වෙන් වෙලා ආවේ. නමුත් මේ අවුරුද්දේ ඒක 5700 දක්වා වැඩි වෙලා තියෙනවා. මේක ඉහළම තත්ත්වයක්. මේක අපි කතා කරන්නේ නැහැ. ඒ නිසා හැම වෙලාවෙම වැඩ නොකරනවා කියලා ඉන්නේ නැතුව අපි ඇත්ත තත්ත්වේ කතා කරන්න ඕනේ. මේ සියලුම වැඩ ආපහු පටන් ගන්න තියෙනවා. දැන් ගම්මට්ටමේ අපි ඇවිදිනකොට අපිට පේනවා ආයි පාරවල් හැදෙන්න පටන් ගන්නවා. ආයි වැව් ටික හැදෙන්න පටන් ගන්නවා.
අපි අලවල් ටික හැදෙන්න පටන් ගන්නවා. ඒක තමයි ආණ්ඩුවක් වෙනස් වුණාම ටික දවසක් යනවා සමාලෝචනය කරන්න. ඒ වගේම කරපු අය අඩුපාඩු හොයලා බලන්නේ ගත වුණු කාලය තමයි තියෙන්නේ. ඒක හැම 70ත් 77ත් 94ත් 2005ත් කියන මේ හැම ආණ්ඩු වෙනසකදීම ඒ ප්‍රමාදය ඇති වුණා. දැන් හැබැයි අනිත් සියලු ආණ්ඩු වලට වඩා කලින් මේ රජයේ ඒ නැවතත් ඒ සම්වර්ධන ක්‍රියාවලිය පටන් ගන්න තියෙනවායි කියන එක මායි තාමත් පැහැදිලිව කියන්න ඕනේ. ඒකම ආදායම් වැඩි කර ගැනීම සඳහා සුරාබදු ආදායම විශාල ප්‍රමාණයකින් වැඩි වෙලා තියෙනවා. ඒක අපිට අහිමි වෙච්ච ආදායම. ඒක මුදල් අමාත්‍යාංශයට අපි ඒ පිළිබඳව මුදල් ඇමතුමත් ඒ නිලධාරීන් ගත්තු ක්‍රියාමාර්ග පිළිබඳව අපි අගය කරන්න ඕනේ. නැත්නම් මේ බොනේක මහාවේගෙන් වැඩි වෙලා නෙමෙයි ඒක අවුරුද්දක් ඇතුළත විශාල ප්‍රමාණයක ආදායමේ වැඩිවීමක් තියෙනවා. ඒක අපි එකතු කරගන්න බැරි වෙච්ච අපි පසුගිය ආණ්ඩුව කාලේ ඒකතු කරගන්න බැරි වෙච්ච ආදායමක් තමයි අද එකතු කරගෙන තියෙන්නේ. ඒ වගේම ඒ විවිධ ශේෂ්ඨ වලින් ආදායම් වැඩි කරගෙන තිනේ. ඒ වගේම ජනතාවගේ පැත්තෙන් බැලුවොත් සහන කන්දරාවක් දීලා තියෙනවා. ඒකත් අපි අමතක කරන්න හොඳ නැහැ. රුපියල් 10000ක වැටුප් පැඩිවීමකින් පටන් ගත්තම විශ්‍රාම වැටුපේ වැඩිවීම, සමෘද්ධියේ දෙගුණයකට වඩා වැඩිවීමක්, ඒ වගේම අනිත් පැත්තට ගත්තොත් මේ රජය විශාල තවත් ආයෝජන රාශියක් රට තුල නිර්මාණය කරා වගේම සහන ලබා දෙන විශේෂයෙන්ම ඉන්ධන මිල විශාල වශයෙන් අඩු කළා, කිරිපිටි මිල අඩු කළා, මේ ලබා දුණු සහනයත් අපි සැලකිය යුතුයි කියන එක පැහැදිලිව කියන්න ඕනේ. ඒ වගේම වැට් සම්බන්ධව යෝජනාවක් ගෙනාව අපේ තාරක මන්ත්‍රීතුමා කිව්ව වක්‍ර බදු කෙරෙහි තමයි ලෝකේ බොහෝ රටවල් වල යන්නේ කියලා. නමුත් අද සාමාන්‍ය මිනිස්සුන්ට නැතුව මේක නියම බදු අය කරගන්න කෙනාගෙන් ගන්න ඍජු බදු වලට තමයි යන්න ඕන කියන එක මම හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුව අනන්තවත් අපේ ඉඳපු ඩියු ගුණසේකර ඇමතුමා හැමදාම කියපු කතාවක්. වාසුදේව හිටපු ඇමතුමා හැමදාම කියපු කතාවක් තමයි ඍජු බදු අය කරගන්න කියලා. ඒක තමයි රජයේ ප්‍රතිපත්තිය වෙන්න ඕන කියලා. ඒ නිසා මේ වැට් බදු සංශෝධනයක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒකෙදි අපිත් යම් යම් යෝජනා ඉදිරිපත් කරා, අපිත් සංශෝධන ඉදිරිපත් කරා. ඒ ගෙනාපු යෝජනාවේ ඒ ආකාරයෙන්ම නොවන විදියට ජනතාවට අවම බරක් දැනෙන ආකාරයට ඒක සංශෝධනය සහිතව වැඩබදු අද ඇති කරන්න තීන්දුව කළා තියෙනවා. බද්ද හොඳයි කියන්න බෑ. බද්දක් දැම්මම කාට හරි අමාරු. ඒක අපි පිළිගන්නවා. හැබැයි බදු එකතු කරගන්න වෙනවා රාජ්‍ය ආදායම් වැඩි කරගන්න, අධ්‍යාපනයට වැඩියෙන් වෙන් කරන්න, සෞඛ්‍යයට ඉතිහාසෙ වැඩිම මුදලක් මේ කාලය තුල වෙන් වෙලා තියෙනවා. මේ කටයුතු කරන්න මූල්‍ය ප්‍රතිපාදන අවශ්‍ය වෙනවා. එතකොට තියෙන මිනිස්සයාගෙන් අරගෙන නැති මිනිස්සයාට දී මේ වැඩපිළිවෙල තමයි ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. ඒක රජයක් විදියට ක්‍රියාත්මක කරනවා කියන එකත් අපි තාමත් පැහැදිලිව කියන්න ඕනේ. දැන් අපිට මහා නායකන්දරාවක් ඉතුරු වෙලා තියෙනවා. අපි මෙච්චර කල් අපි දෙගොල්ලෙක් ආණ්ඩු කරා, මාරුවෙන් මාරුවට ආණ්ඩු කරා. දැන් අපි එකතු වෙලා ආණ්ඩු කරන්න පටන් ගන්න තියෙනවා. ඒක ජාතික ආණ්ඩු සංකල්පයේ අලුත් දෙකක්, අලුත් දෙයක්. මේක පිළිබඳව ජනතාව තුළ පැහැදිලි වීමක් නැති බව අපි දන්නවා. මිනිසුන්ට මේක තාම මොකද්ද උනේ කියලා හොයාගන්න බැරි වෙලා. ඒක පිළිබඳව විවිධ මත, වැරදි මත ප්‍රචාරය කළා. හැබැයි මිනිසුන්ට තේරෙයි ටික දවසකදී මේ ගෙනියන වැඩපිළිවෙලේදී හොඳම ප්‍රතිඵලයක් තමයි රටට එන්නේ කියලා. අපිට අපි ආණ්ඩු කළා තියෙනවා අවුරුදු ගණනාවක්. වරින් වර මාරුවෙන් මාරුවට අපිට ඉතුරු වෙලා තියෙන්නේ කෝටි 990,000 නායකන්දරාවක්. එතකොට මේ රටේ දකින සුන්දර සංවර්ධනය, මේ ඇතිවෙච්ච සංවර්ධන ව්‍යාපෘතිවල ඔක්කොම අයිතිකාරය බවට වෙලා තියෙන්නේ විදේශීය රටවල්. අපි මේ විදේශීය රටවල් වලට තමයි ණය වෙලා මේ සංවර්ධනය ගෙනල්ලා තියෙන්නේ. එහෙමනම් අපි මේ ණය ප්‍රමාණය අඩු කරගෙන ඒ වගේම වැඩි සංවර්ධන වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කිරීමේ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කළ යුතුයි කියන එක තමයි මා විශ්වාස කරන්නේ. මම ඊට වැඩිය කතා කරන්නේ නැහැ. කාල වේලා අවසන් වෙලා තියෙනවා. ඔබතුමාට බොහොම ස්තුතියි.
ස්තුතියි.